சிந்தனையை தெளிய வைத்த நேரம். பயணங்கள் தொடருகின்ற நேரம்.
நாவுகள்
செய்த நேரம் நீ வாதத்தில் நான் வறண்ட நேரம் என் இதயம் தீங்கு நினைத்த நேரம் பூம்பிலாவில் ஈட்டி பாய்ந்த நேரம் என் இதயம் தீங்கு நினைத்த நேரம் விழாவிலீட்டி பாய்ந்த நேரம் பயணங்கள் தொடருகின்ற நேரம் உன் பாவங்கள் மறைகின்ற நேரம் பயணங்கள் தொடருகின்ற நேரம் உன் பாவங்கள் மறைகின்ற நேரம் முள்முடியை சூட்டுகின்ற நேரம் உன் சிந்தனையை தெளிய வைத்த நேரம் பயணங்கள் தொடருகின்ற நேரம் பயணங்கள் தொடருகின்ற நேரம் பயணங்கள் தொடருகின்ற
ஹலோ ஒரு பாட்டு நீங்க
நெருங்கி சேர்வதே என் ஆவல் போ
ஹலோ ஹலோ. வெளியில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரும் உள்ளே வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடைசியாக கடைசி பாடத்திற்கு நாம் கடந்து போகின்றோம். ஆகினாலே அனைவரும் உள்ளே வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவு செய்து அனைவரும் உள்ளே வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவு செய்து அமைதலாக வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது கடைசியாக பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் ஆபேல் அவர்கள் நம் மத்தியிலே பேச இருக்கின்றார்கள். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பானது தேவனுடைய எச்சரிப்பு. அதற்கு ஆதார வசனமாக 1 பேதுரு 12:12 அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 1:12 பேரிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்தளிக்கும்படி நான் அன்புடன் அழைக்கிறேன்.
என்னுடைய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின் நாள். எனக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டு தேவன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த நாள் தேவனிடத்தில் உடம்படிக்கை சேர்ந்த நம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நம் பிதாவுடைய தேவனும் நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நம்ம எல்லோரும் நன்றிகளை சொல்லி அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய பரிசுத்த சகோதர சகோதரியை நம்ம காணும்படி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இதனால் எனக்கு கொடுத்திருக்காரு. உங்க அனைவருக்கும் தேவன் கொடுத்திருக்கார். இந்த நாள் காலை முதல் கொண்டு இம்மட்டமா தேவன் அநேக பரிசுத்த சகோதர மூலியமா நமக்கு தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்காரு. இந்த நாள் உடைய கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு கடைசி பகுதியை தேவன் எனக்கு உங்க முன்பாக அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்லாகித்தையும் உங்கள் எல்லோரையும் மீண்டும் நான் காணும்படி எனக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய கிருபை கொடுத்திருக்கார். இதுக்காக நான் பிதாவாகிய தேவனையும் என் இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை நான் தெரிஞ்சு கொள்ள ஒரு பாடமானது உங்க முன்பாக பேசுறதுக்காக நான் தெரிஞ்சு கொண்ட பாடமானது தேவனுடைய எச்சரிப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழே நான் உங்க முன்பாக பேச போறேன். இந்த ஒரு பாடமானது நான் பேசக்கூடிய ஒரு பாடமானது கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுக்கிற நாம் அனைவரும் மிக சீக்கிரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபை முடிய போற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாத அங்கத்தினராக நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் மிக சீக்கிரத்தில் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம் அனைவரும் நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு ஆலிகளை நம்ம போய் மறுரூபம் அனுப்பின்பு நம்ம சேரப்போறோம். அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவாகவும் அவர் இருக்கிறாரு. அவரோடு நம்மளும் ஒரு ராஜாவாக ஆலயம் செய்யறதுக்காக நம்மளை தேவன் அழைச்சிருக்கார். நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எல்லா விஷயங்களும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் மூலமாகவும் நம்மளுடைய ஏழாம் தூதன் ரசல் புதர் மூலியமாகவும் அநேக மிகப்பெரிய ரகசியங்களை இந்த காலத்தில் வாழ்ந்தவர் இருக்கக்கூடிய நமக்கு அவர் கொடுத்திருக்கார். ஆனா இந்த காலத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய சத்தியங்களுடைய வெளிச்சம் நம்மளுக்கு தேவன் காமிச்சிருக்காரு. நமக்கு அது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தில் ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஆதாரமான வசனம் தெரிஞ்சு கொண்ட வசனம் 1 பேதுரு 1:12.
தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள்.
அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல அநேக தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசியிருக்காரு. ஆனா தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள் அந்த காலத்துல அவங்களுக்கே புரியாது. அவர் எந்த தரிசனத்தை காட்டுறாரோ, எந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரோ அவங்களுக்கு புரியாது. ஆனாலும் அவங்க தங்கள் நிமித்தம் அல்ல, நமக்காகவே எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அவன் மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது, சிறிய தீர்க்க தரிசனம் இருக்குது. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் முழுவதுமே யாருக்காக எழுதப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னா, நமக்காக எழுதப்பட்டிருக்குது. இந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை புரிந்து கொள்றதுக்காக தெய்வ தூதர்களுக்கும் மிகவும் அவளோட காத்து கொண்டிருக்கிறாங்களாம். நம்ம கூட இந்த நாட்களில இந்த சாயந்தர தலைமையில கூட என்ன தீர்க்க தரிசன தேவன் நம்ம வீட்டில் பேச போறார் என்ற ஒரு அவளோட நம்ம காத்துருப்போம். அதே மாதிரி தூதர்களுக்கு கூட ரொம்ப மிகவும் அவளோட காத்துருக்காங்களாம். நான் தேவனுடைய கிருபையில போன தரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் எசேக்கியேல் புத்தகத்தில் நான் 12:14 ஒரு பேஸ் பண்ணி நான் பேசினேன். முதல் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், யோபு நோவா டேனியல் என்ற தலைப்பின் நான் பேசினேன். ஆனால் இன்னைக்கு கூட நான் அதே புத்தகத்தில் திரும்பி நான் போக போறேன். எனக்கு மீண்டும் அந்த புத்தகத்தில் எனக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காள் உங்க முன்னால பேசுறதுக்காக. பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அதுல பேர் போன தீர்க்கதரிசிகள் நமக்கு தெரியும். நான் கடைசி டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா, டேனியல் இவங்க எல்லாம் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள். இவங்களை பத்தி தெரியாத ஒரு ஜனமும் இல்லை பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க காலத்துக்குள்ள தேவன் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவருடைய செய்திகளும் அநேக விதத்துல அவங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. அவங்களும் ரொம்ப தைரியமாக அன்னைக்கு இருந்த எல்லா ராஜாக்கள் முன்பாக தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மறைப்பொருளாக வைக்காம தேவன் அவங்களுக்கு என்ன காண்பித்தாரோ அது தைரியமாக அவங்க முன்னால பேசியிருக்காங்க. ஆனா சில தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த காலத்துல நிறைவேறாது, சில பல காலங்கள் அனுப்பும் நிறைவேறும். அப்படி சில தீர்க்க தரிசனம் தேவன் சொல்லியிருக்காரு. ஆனா சில தீர்க்க தரிசனத்தை அந்த காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு ஒரு வேற மாதிரி ஒரு பாஷையில பேசுவார். அந்த மாதிரி கூட தேவன் பேசியிருக்கார். அநேக வருஷங்கள் சென்று இஸ்ரேல் ஜனங்க செய்த தவறுங்க அவங்க அநேக தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றதுக்கு சில நாடகத்தை கூட சேர்ந்து காமிச்சிருக்கார். அந்த மாதிரி எசேக்கியேல் வந்துட்டு தேவனுடைய ஒரு வேலை செய்யும் போது, தீர்க்க தரிசனம் செய்யும் போது அவர் அநேக வேலைகள் தேவனுக்காக சேர்ந்திருக்கார். பாத்தீங்களா, எசேக்கியேல் பத்தி ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் வந்துட்டு அவர் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த அவருக்கு வந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர் கண்ட எல்லா கனவுகள் கண்ணும் போது அவர் எங்க இருந்தார்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர் ராஜா அவங்களை சிறைச்சிட்டு பிடிச்சிட்டு போய் பாபிலோன் தேசத்துல வைக்கும் போது அவங்களுக்குள்ள வந்துட்டு இருந்தார் எசேக்கியேல். அங்கதான் அவருக்கு கனவு வருது. நம்ம வசனம் வாசிக்கலாம், எசேக்கியேல் 1:1.
30வது வருஷம் 4வது மாதம் 5வது தேதியிலே நான் கேபார் நதி எண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன்.
பாத்தீங்களா, அவர் சிறைப்பிட்டு அங்க இருக்கும் போதுதான் அவர் என்ன பண்ணாரா, தேவனுடைய தரிசனத்தை அவர் கண்டாராம். அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் அவருக்கு அநேக விஷயத்த காமிச்சிருக்காரு. சில எக்ஸாம்பிள் கூட அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. யாரு, எசேக்கியேல். அந்த மாதிரி எசேக்கியேல் வந்துட்டு தேவனுடைய காரியத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சில எக்ஸாம்பிள் சேர்ந்திருக்காரு பாருங்க எசேக்கியேலுடைய ஒரு நேரத்தில். எசேக்கியேல் 4:9-10
நீ கோதுமையையும் வாட்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய லெக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக.
நீ
சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக.
இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு தேவன் சொல்றாரு, நீ ஒரு வருஷம் இப்படிதான் படுத்து தூங்கணும், அப்படிதான் அவர் படுத்து தூங்கணும். அவர் என்ன மாத்தி தூங்குற மாதிரி இல்ல, அது ஒரு அந்த மாதிரி வேலை கூட அவர் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, நீ குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீ ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் புசிக்கணும், ஆனா உணவு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தண்ணி புசிக்கணும் குடிக்கணும் சொல்றாரு. ஏன் இந்த மாதிரிலாம் சில அவருக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை இப்படி ஆக போகணும்னு ஒரு எச்சரிக்கை. அப்படின்னா புறஜாதியா நாங்கள் துன்பப்பட்டு வேற தேசத்துக்கு போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுற டைம்ல, புறஜாதி ஆனால் கஷ்டப்படும் போது அவங்க ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க, குறிப்பிட்ட தண்ணி தான் குடிப்பாங்க, அந்த நிலைமை போயிடுவாங்க சொல்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக அந்த ஒரு நடுக்கிறதுக்கு முன்னாலே இவர் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டணும். இது ஒரு சாம்பிள் மாற்ற இல்ல. இன்னொரு வசனம் வாசிங்க, எசேக்கியேல் 12 எசேக்கியேல் 12 17-18.
பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் அப்பத்தை நடுக்கத்தோட புசித்து உன் தண்ணீரை தத்தளிப்போடும் விசாரத்தோடும் குடித்து.
இவர் என்ன செய்யணுமா, தண்ணி உடனே எடுத்து நடுக்கத்தோட அப்படியே தண்ணியை குடிக்கணுமா. உடனே சாப்பிடும் போது ரொம்ப ஏதோ யாருமே வந்துட்டு அடிக்கும் போது ஒரு மாதிரி பயந்து சொல்றாங்க பாருங்க சாப்பாடு, அந்த மாதிரி அவர் ஆக்ஷன் பண்ணி சாப்பிடணுமா. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புறஜாதியால் அங்க தும்பப்பட்டு அவங்க வெளியே போய் கஷ்டப்படும் போது இஸ்ரேல் ஜனங்க அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து எப்போ என்ன ஆயிடும் சொல்லி அதிர்ந்து ரொம்ப சாப்பாடு அப்படி சாப்பிடுவாங்களாம், தண்ணி கூட குடிக்கும் போது பயந்து குடிப்பாங்களாம். அது அப்படி ஆயிடுச்சு, இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை அப்படி ஆச்சு. அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இங்க காட்டாரு. இவர் என்னால சேர்ந்து காட்டுறாரோ அதான் அவங்களுடைய வாழ்க்கை நடக்கும் சொல்லி காட்டுறாங்க. அது மாற்றம் இல்ல. இன்னொரு வசனம் வாசிங்க, 12 எசேக்கியேல் 2:3.
மனுபுத்திரனே, நீ கழக விட்டாரு நடுவிலே தங்கி இருக்கிறாய், காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள், அவர்கள் கழக விட்டார். இப்போது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கழக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணருவார்கள்.
இது என்ன பண்ண, சடனா ஒரு இருந்தபடி இருந்த வீட்டுல இருந்த எல்லா சாமான எடுத்துக்கின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு பேக் எடுத்துட்டு அதெல்லாம் போட்டுக்கின்னு உடனே அவர் எல்லாரும் பாக்குற மாதிரி வெளியில எடுத்துன்னு போகணுமா, அப்படியே எடுத்துக்கின்னு அப்ப பப்ளிக் ஃபுல்லா அவரை பாக்குவாங்களாம். பார்த்த உடனே இது என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லுமா, இந்த மாதிரி தான் நீங்க கூட உங்களுடைய பாவத்து நிமித்தம் இந்த தேசம் விட்டு நீங்க தொடர்ந்து வேற தேசத்துக்கு போவீங்க என்ற ஒரு விஷயத்த அவங்க மூலியமா கத்துக் கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா எசேக்கியேலுடைய காலத்துல எசேக்கியேல் அநேக எக்ஸாம்பிள் காமிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க ஒரு வரக்கூடிய தண்டனையே தேவன் அவங்க எசேக்கியேல் மூலியமா இஸ்ரேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய பாவங்களுக்கு அவர் ஒரு அடையாளமா காமிச்சிட்டு இருந்தார். இந்த மாதிரி இருக்கும்போது எசேக்கியேலுக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்மளுக்கு பாக்குறோம். எசேக்கியேல் புத்தகத்தை அநேக அடையில பாஷை பாக்குறோம், யாருக்குமே புரியாத புத்தகமா இருக்குது. நமக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கடைசி காலத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் வெளிப்படுத்துறாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகமா வருதுன்னா எசேக்கியேல். புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தல் எவ்வளவு மிகப்பெரிய சீக்ரெட்டா இருக்கோ, பழைய ஏற்பாடுல எசேக்கியேல் டேனியல் புக்கள் அவ்வளவு பெரிய மிஸ்டரியா இருக்கு. ஆனா இப்போ இந்த எசேக்கியேல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சேர்ந்து காமிச்சு எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த ஜனங்களுக்கு உரைக்க சொல்றார். ஒரு அதுல உபமே அடிக்கிறதுக்கு, அதுல ஒரு விடுகதை அடிக்கிறதுக்கு, அது ஒரு தீர்க்கதர்சனம் இருக்குது, அது நமக்கு ஒரு பாடமா இருக்கு. அந்த ஒரு தீர்க்கதர்சனம் நான் பார்க்க போறோம், அதை நம்ம எடுத்துக்கலாம். எசேக்கியேல் எழுதப்பட்ட 17 நம்மளுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு எசேக்கியேல் 17 நம்ம பார்க்க போறோம். எசேக்கியேல் 17 எடுத்துக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் உவமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளை உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது.
போதும். அப்போ இந்த ஒரு வசனத்தில் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ஒரு விடுகதையும் ஒரு உபமையும் சொல்லு, இதுல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா உள்ள இருக்கக்கூடிய ஒரு கலர். இது விதவிதமான ஒரு கலர் அப்படின்னா என்ன வருது வசனம், அது பல வர்ண, ஆமா அப்படின்னா அந்த சிறுகைக்குள்ள விதவிதமான இருக்கக்கூடிய கலர் இருக்குதான். அது வந்து எங்க வந்தது பாத்தீங்கன்னா நேபுலோன் தேசத்துல, லெபுனோன் தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கீதுரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளைய பிடிச்சு ஒடிச்சு எங்க எடுத்து போதுன்னு வர்த்தகர் தேசத்துல எடுத்து போய் வச்சுச்சாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாவது வசனத்துல
வாசிங்க, தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது, அது துளிர்த்தது படர்ந்தது தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடி ஆயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன.
அப்ப ஒரு விதை எடுத்து அந்த தேசத்துல வைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு செடியாகி அது திராட்சை செடியாக ஆன பின்பு அதனுடைய வேர்கள் அதை தொழிர்த்து அது கழுகுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணா தன்னுடைய கிளைகளை தன்னுடைய வேர்களை அது சப்போர்ட்டா கொடுத்ததான். அடுத்து
இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது.
பாத்தீங்களா, திராட்சை செடியாகி அநேக கிளைகள் அதுக்குள்ள உருவாகி அது கொப்புகளை விட்டது. அடுத்து
அன்றைய பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது.
இது முதல் வந்த கழுகு இல்ல, இது இன்னொரு கழுகு. இன்னொரு கழுகு வந்து இது வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கழுகு என்ன செய்து பாருங்க, இப்போ
இதோ அது தன் நடவாகிய பாத்திகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது.
முதல் எடுத்து வந்த அந்த கழுகுக்கு கீழ்படிந்து அந்த திராட்சை செடியானது அந்த கழுகுக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய கிளைகளை அதுக்கு கொடுத்தது. ஆனா மீண்டும் இன்னொரு கழுகு வந்த பின்பு இந்த திராட்சை செடியானது மீண்டும் தன் கிளைகளை எடுத்து அதுக்கு அது அது பக்கம் திரும்புது. அதான் சொல்றான். அடுத்து
கொப்புகளை விடுகிறதுக்கும் கனியை தருகிறதுக்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதுக்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாய் நல்ல நிலத்தில் நடப்பட்டு இருந்தது.
அடுத்த வசனம் வாசிங்கோ,
இது செழிக்குமா, இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ.
போதும், இங்கதான் என்ன கேக்குறேன்னா இந்த மாதிரி அந்த கழுகுக்கு எடுத்துட்டு வந்த கழுகுக்கு கீழ்படிந்து அந்த ஒரு திராட்சை செடியானது தன் கிளைய அதுக்கு அது பக்கம் திருப்பின அந்த திராட்சை செடி இன்னொரு கழுகு வந்த உடனே அந்த கழுகுக்கு சப்போர்ட்டா இது தன்னுடைய திராட்சை அந்த கிளைய அது பக்கம் திருப்பின பின்பு என்ன கேள்வி போடுறான் தேவன், இது செழிக்குமா? அடுத்து
பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ.
பாத்தீங்க, இது பட்டு போகத்தக்கதாய் இது ஒருவன் வேற பிடுங்காது இருப்பானோ. பத்தாவது வசனத்தை வாசிங்கோ,
இதோ நடப்பட்ட இது செழிப்பா இருக்குமோ,
நடப்பட்ட இது செழிப்பா இருக்குமா,
கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது,
ஒரு காற்று இது மேல படும்போது
இது வாடி உலர்ந்து போகாதோ,
இது வாடி உலர்ந்து போகாதோ என்ற ஒரு கேள்வி அங்க போடுறார். அப்படி இருக்கும்போது சௌர சௌதரி இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது இது ஒரே வசனத்துல நம்ம பார்த்தோம். 17:1-10 ஒருவேளை இந்த பாடத்தை நம்ம பேசிக் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒருவேளை நம்ம சத்தியத்தை புரியாம இந்த வசனத்தை படிச்சோம்னா நம்மளுக்கு தூக்கம் தான் வரும், கேட்டீங்களா? ஏன்னா ஒண்ணுமே புரியல. ஒரு கழுகு வந்துச்சு, ஏதோ ஒரு கழுகு வந்து ஏதோ லெபனன் தேசத்துல ஒரு கிளை பிடிச்சுட்டு போய் வர்த்தக தேசத்துல வச்சுது, அடுத்து அந்த கழுகின் ஒரு செட்டை கீழே வளர்ந்து அந்த ஒரு திராட்சை செடியானது அது தன் கிளையை அது பக்கம் திருப்புச்சு, அதுக்கு அடுத்து இன்னொரு கழுகு வருது, அந்த கழுகு வந்த உடனே இந்த திராட்சை செடி உடனே தன் கிளைய அது பக்கமும் அது திருப்புது. ஆனா இது செழிக்குமா என்று வார்த்தை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்போ இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியல. அதனால பாத்தீங்கன்னா இது மாதிரி அநேக தீர்க்க தரிசனங்களோ அநேக சில இந்த மாதிரி அடில பாஷைகள் இசைகள் இருக்கு, ஆனா அதுக்கு அநேக விதமான அர்த்தங்களும் இருக்கு. இப்ப நம்ம தேவனுடைய கிருபை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு எசைக்கல் மூலமா சொல்லப்பட்ட இந்த ஒரு இடுகதையும் இந்த ஊமையும் நம்ம வேற விதத்துல நம்ம புரிய போறோம். நமக்கு பதில் அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம பாடத்தை இது எதுக்கு சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டதுன்ற விஷயத்தை நம்ம பார்த்து மீண்டும் நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம இதுல புரிஞ்சு போறோம். முதல் முதல் பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல என்ன வருது பாத்தீங்கன்னா ஒரு கழுகானது அது எப்படி இருந்துச்சா பாத்தீங்கன்னா பல விதமான கலர்ஃபுல்லா இருக்குது. அடுத்து அது எங்க வந்துச்சு பாத்தீங்கன்னா லெபனோன் தேசத்துக்கு வந்துச்சா. அப்ப என்ன இது கழுகு, பைபிள்ல இங்க சொல்லப்பட்ட இந்த கழுகு யாருக்கு ஒப்பிட்டு பார்த்தா கரெக்டா இருக்கும்? பாத்தீங்கன்னா அதான் நாங்க சொன்ன எசேக்கியேல்ல வந்துட்டு சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் அந்த காலத்துல நிறைவேறிருக்குது. ஒண்ணு எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னும் சில தீர்க்க தரிசனம் நிறைவேறல அப்படியே இருக்குது. எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் சில வருஷங்களாக நிறைவேறிருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் எப்போ நிறைவேறிக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கழுகுடைய அர்த்தம் கண்டுபிடிச்சோன்னா அவளை கண்டினியூஸா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பைபிள்ல இந்த கழுகுடைய அர்த்தம் எங்க பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லிடலாம். பல பல தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க அவங்களுடைய காலத்துல கூட அப்படிதான். இப்ப நம்ம ஏசாய விதத்துலன்னு சொன்னா ஏசாயோட காலத்துல எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குடைய காலத்துல ஒரு சத்தியம் சொல்லும் போது அவங்களுடைய காலத்துல நிறைவேறாது, பல காலத்துல நிறைவேறும். அதே மாதிரி டேனியல் 9வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், அவரு 70 வருஷம் முடிஞ்சது தேவனே எப்போ எங்களுக்கு ராஜ கொடுப்பீங்க கேட்கும் போது அவர் ஒரு கனவு காட்டுறாரு, ஒரு தர்ஷனம் காட்டுறாரு, இந்த மாதிரி மெஸ்ஸியா வருவார், அவர் சங்கரிக்கப்படுவார்னு சொல்லி. ஆனா அந்த காலத்துல நிறைவேறிச்சாது இல்ல, கொஞ்சம் காலமான பின்பு நிறைவேறுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளும் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் அன்னைக்கு நிறைவேறினாலும் கொஞ்சம் லேட்டா நிறைவேறும். பாத்தீங்கன்னா அப்போ ஓஷியா, அப்புறம் மீகா, ஆமோஸ், ஏசாயா இவங்க 4 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்திருந்த தீர்க்க தரிசிகள். இந்த பாயிண்ட் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இந்த எசேக்கியேல் 17வது அதிகாரத்துக்கு நம்ம போனோம் சொன்னா நம்ம அதோடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும், அப்பதான் நம்மளுக்கு புரியும். அப்படின்னா எசேக்கியேல் காலத்துல எசேக்கியேல் யாருடைய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டு கொண்ட ராஜாக்கள் கடைசி காலத்துல வாழ்ந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஓஷியா, ஓஷியாவுடைய பசங்க யாரு பாத்தீங்கன்னா யோயாக்கிம், அப்புறமா யோயாக்கிம் யெகோவாஜ் என்ற பேர் தான் அவரு, அப்புறம் சிதுக்கியா, இவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல ஆழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்துல இருந்தவங்க. அதே மாதிரி எரேமியா கூட அதே காலத்துல இருந்தாரு. அவரு இந்த யோஷியா, அவரும் சிதுக்கியா, யோயாம் காலத்துல அவங்க ஆளுகை செய்திருந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசனத்தை நம்ம ஓபன் பண்ண போனோம்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசியானவர் எந்த ராஜாக்களின் காலத்துல வாழ்ந்திருந்தார் நம்ம பார்த்தோம்னா அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன பேசுறதோ கண்டுபிடிக்கலாம். அது மாற்ற இல்ல, ராஜாக்கள் காலத்துல நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம சில பாடத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். அது மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவன் பைபிள் எப்படி கொடுத்திருக்காருன்னா ராஜாக்கள் புத்தகம்னாக்கா ராஜாக்கள் ஹிஸ்டரி முழுக்க தான் கொடுத்திருக்காங்க. தீர்க்கதரிசி புத்தகம்னு சொன்னா நம்ம தானியேல் நம்ம கண்டினியூஸா தீர்க்கதரிசன புத்தகம் தான் வருது. ஆனா ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகம் கண்டினியூஷன் இல்ல. இப்ப பாருங்க எக்ஸாம்பிள், ஓஷியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, ஆமோஸ் தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் எங்க வாழ்ந்தோம்னு தெரியுங்களா? இவங்கெல்லாம் எரேமியாக்கு முன்னாலே வாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் எசேக்கியேலுக்கு முன்னாலே இவங்க வாழ்ந்தவங்க. அதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனம் மாற்ற வாசிங்க உங்களுக்கு புரியும். ஓஷியா தீர்க்கதரிசனம் 1வது அதிகாரம் 1வது வசனம்,
யூதா தேசத்து ராஜாக்கள் ஆகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும் பெயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம்.
பாத்தீங்களா இவரு எந்த காலத்துல இருக்காரு? இசுக்கியன்ற ராஜா ஆளுகை செய்யும் போது இருந்திருக்காரு. நீங்க அப்படியே ஏசாயா 1:1 வாசி பாருங்களேன், ஏசாயா 1வது அதிகாரம் 1வது வசனம்,
ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியாம், யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம்.
பாத்தீங்களா அப்ப நம்ம என்ன பாக்குறோம் சொன்னா இவங்க வந்துட்டு நம்ம ஓஷியா புத்தகம் வந்துட்டு டேனியல் அனுப்பின்போது போட்டு புக் நம்ம பைபிள்ல வருது. ஆனா ஓஷியா திருகதசி ஆனட்டும், ஆமோஸ் திருகதசி ஆகட்டும், மீகா திருகதசி, அப்புறம் ஏசாயா திருகதசி, இவங்க எல்லாருமே ஒரே காலத்துல வாழ்ந்த திருகதசி பாக்குறோம். ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னு சொன்னா இவங்க 4 பேரு ஒரே காலத்துல வாழ்ந்தாங்க, ஆனா பல பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க 3 பேர் எசேக்கியேல், டேனியல், அப்புறமா எரேமியா ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த 17வது அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது எதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன்னு சொன்னா இந்த கழுகுடைய அர்த்தம் எங்க நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓஷய புத்தகத்துல நம்மளுக்கு பதில் கிடைக்குது. இந்த கழுகானது வந்து லெபனான் தேசத்துக்கு போனதான், அங்க ஒரு கிளையை ஒடிச்சுட்டு எடுத்து போனதான். அந்த கழுகு யாருன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம். ஓஷயா எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம், ஓஷயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம்,
உன் வாயிலை எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகு போல் பறந்து வருகிறான்.
பார்த்தீங்களா கர்த்தருடைய வீட்டில சத்ரு கழுகு போல் என்ன பண்றானா பறந்து வருகிறான். அப்படி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வீடுக்கு கழுகு போல பறந்து வந்தது யாரு பாத்தீங்கன்னா இவங்களுடைய காலத்துல எசேக்கியேலுடைய காலத்துல கர்த்தருடைய வீடு தேவனுடைய வீடு ஆகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜனங்க மதியத்துல கழுகு போல வந்து அவங்களை கேப்சர் பண்ணது யாருங்க? ஃபர்ஸ்ட் யாருங்க? யாருங்க? கரெக்டா கேட்கல. பாபிலோன் ராஜா அப்படின்னா நெபுகாத்நேசர் ராஜா வந்து என்ன செய்யறாருன்னா அவங்கள முத்திக்க போட்டு அவங்களை என்ன பண்றாரு, எடுத்துன்னு போய் பாபிலோன்ல வைக்கிறார் இல்லைங்களா. அப்போ இன்னொரு இடத்துல நம்ம எவிடன்ஸ் எங்க பாக்குறோம் சொன்னா டேனியல் 7 அதிகாரத்துல அந்த சிங்கத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தான், கழுகு போல 2 செட்டர் கொடுக்கப்பட்டிருந்தான். அப்போ நம்ம இந்த கழுகு யாருன்னு கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா நெபுகாத்நேசர் ராஜா தான் வந்து எங்க வராரு பாத்தீங்கன்னா லெபனான் தேசம் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து அவர் என்ன செய்தார்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த மிக முக்கியமான யாருங்க கேதூரின் மரத்தில ஒரு ஒரு கிளை எடுத்துன்னு போனாரா. யார் இந்த கிளை பாத்தீங்கன்னா யாருங்க கேதுர் மரம் குறிக்கிறது நம்ம வேற படத்தெல்லாம் பார்த்திருப்போம். உயர்ந்த உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், பெரிய மனிதர்கள். அப்போ இஸ்ரேல் தேசத்துல இருந்த மிகப்பெரிய ராஜாக்களை யார் கையில போயிட்டாங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா கையில போயாச்சு. ஆனா இப்போ இந்த எங்க எப்படி காட்டுறாங்கன்னா இந்த ஒரு இந்த வாஷி இதுல எப்படி காட்டுறாங்க பாபிலோன் ராஜாக்கு இப்ப யாரு அடிமையில போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிதக்கிய ராஜா போயாச்சு. அப்படின்னா பாபிலோன் ராஜா கையில தேவன் முழு இஸ்ரேல் ஜனத்தையும் கொடுத்துட்டார். நம்ம வேற ஒரு படத்துல பாத்திருக்கோம். ஆனா இங்க எப்படி காட்டுறாரு தேவன் பாத்தீங்கன்னா இந்த செடியானது அங்க என்னாச்சா கழுகுக்கு எதிரில தன்னுடைய கிளைகளை விரிச்சுதான். அப்படின்னா இந்த பாபிலோன் ராஜா தான் சிதுக்கியாவே ராஜா வைக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா சிதுக்கியாவுக்கு முன்பாகவே அவனுடைய சகோதரன் யோயாக்கீம் ராஜா ஆளுகை செஞ்சு இருக்கும் போது அவரை எடுத்துட்டு அவரை கேப்சர் பண்ணிட்டு அவருக்கு எடுத்து பண்ண பின்பு இந்த சிதுக்கியாவை ராஜாவா யார் தான் வச்சிருக்கு பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா தான். நம்மளுக்கு வேற வருஷத்துல நம்ம எவிடன்ஸ் இருக்குது, அப்புறம் பார்க்க போறோம். அவர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளையானது அந்த கழுகுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்போது அவர் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு கழுகு வந்துச்சான். அந்த கழுகு வந்த உடனே இந்த திராட்சை செடியானது தன்னுடைய கிளையை எடுத்து அந்த கழுகு பக்கம் போனது என்ன குறிக்கிறது பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜாக்கு உடம்பிடிக்கையோடு இவர் ஜிதுக்கியா அவர் என்ன பண்ணார்னா நான் உன்னோடு நான் உனக்காக நான் உன்னுடைய வேலை நான் செய்யறேன்னு சொல்லி உடம்பிடிக்கையில அவர் இது பண்ணிட்டு அவர் பேச்சு கொடுத்துட்டு உடனே சில காலத்துல தேவனுடைய விரோதமா எப்படி ஜிதுக்கியா ஜிதுக்கியா பாவம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த பாபிலோன் ராஜாக்கு விரோதமா ஜிதுக்கியா எழும்புறாரு. எலும்பி என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு கழுகு யாரு குறிக்கிறது பாத்தீங்கன்னா ஃபாரோ ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய ராஜா. இந்த ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய ராஜாவை சப்போர்ட் பண்ணி சிதுக்கியா போகக்கூடிய விஷயத்த குறிக்கிறதுன்னு பாக்குறோம். அதுதான் இங்க என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா தேவன் இந்த ஒரு செடி என்னது அது எப்படி ஒரு தமிழ் அது எசேக்கியேல் 17:10
இதோ நடப்பட்ட இந்த செழிப்பு நடப்பட்ட இது செழிப்பா இருக்குமோ கொண்டல் காற்று இதன் பேர் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ.
இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ததுனால இந்த செடி பழுக்குமா, இது நல்ல பசுமையா இருக்குமா, அப்படி இருக்க அது ஒரு காற்று வரும்போது இது இல்லாத போயிடும் சொல்றார். அப்படின்னா அவர் என்ன தேவன் இந்த 17 அதிகாரத்துல என்ன மெசேஜ் கொடுக்கிறாருன்னா தேவன் நமக்கு அந்த காலத்துல இருந்த எசேக்கியேலுக்கு அங்க இருந்த ராஜாக்கு என்ன மெசேஜ் கொடுக்கிறாருன்னா இந்த மாதிரி ராஜா நேபுகாத்நேசர் ராஜா கிட்ட ஒரு உடம்படிக்கை செய்த சிதுக்கியா மீண்டும் கொஞ்சம் வருஷத்திலேயே ஜிதக்கே வந்து நெபுகாத்நேசர் ராஜாக்கு விரோதமாயி உடனே ஃபாரோவுடைய சப்போர்ட்டுக்கு தேடி போகும்போது அந்த நெபுகாத்நேசர் ராஜா பார்த்து சும்மா இருப்பானா? இல்ல, கண்டிப்பா அந்த ஜிதக்கேக்கு மிகப்பெரிய தண்டனை கண்டிப்பா வரும், அழிவு வரும் சொல்லித்தான் என்ன பண்றான்னா இங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த ஒரு 17 அதிகாரம் 1-10 வரைக்குமே நமக்கு தெரியும் ஒரு விடுகதையிலிருந்து அவர் பேசின விஷயம். இதனுடைய அர்த்தம் இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னேன். இப்ப வசனத்தையே நம்ம வாசித்தரலாம், வசனத்திலே கண்டினியூ வாசிக்கலாம்.
17 அதிகாரம் 10 இருந்து வாசிங்களேன். இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும் போது அவன் ராஜ வம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்த்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதினால் அது நிலை நிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்குட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்துக் கொண்டு போனானே.
பாத்தீங்களா 17 அதிகாரம் 1 நம்ம வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கும் 17 அதிகாரம் 1 பிடிச்சி 21 வரைக்கும் பதில் கொடுத்துறார். அப்படின்னா ராஜா நேபுகாத்நேசர் ராஜா முற்றுகை போட்டு பாபிலோன் இஸ்ரேல் தாச ராஜாவாகிய சிதுக்கியாவுக்கு அவர் செய்த உடம்படிக்கையில இருந்து பிடிச்சி சிதுக்கியா உடனே வந்துட்டு கொஞ்ச காலத்திலேயே நேபுகாத்நேசர் ராஜாக்கு வந்துட்டு ரிட்டன் ரிப்பென்ட் ஆகாம அவருக்கு விரோதமா போய் ஈஜிப்ட் ராஜாவை தேடின்னு போயிட்டு அவருக்கு விரோதமா அந்த பாவத்தை செய்ததுனால அவர் மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்கிறாருன்னு சொல்லி 27 வசனத்துல முழுவதுமே நீங்க அது அப்புறம் வீட்டுல நீங்க வாசிங்க முழுவதும் பதில் கொடுத்துறாரு. இதுல நமக்கு என்ன மிகப்பெரிய இன்னைக்கு பாடம் பாத்தீங்கன்னா, இந்த சிதுக்கியா இங்க 17 அதிகாரம் சொல்லப்பட்டுகிற ஒரு விஷயம் யாரை பத்தி சொல்லப்பட்டுக்குதுன்னா, அந்த காலத்துல இருந்த சிதுக்கியா பத்தி சொல்லப்பட்ட ஒரு வசனம், ஒரு தீர்க்க தரிசனமானது அது. இங்க நம்மளுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு பாடமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இஸ்ரேல் தேசத்துல எந்த காலம் வந்துட்டு அங்க நடந்துட்டு பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு காலத்துல வந்துட்டு ராஜாவாக இஸ்ரேல் நடத்திட்டு வந்திருந்தார். எப்ப பாத்தீங்கன்னா, என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சுட்டாரோ அன்னைக்கே ஆதாம்ல இருந்து ராஜ்யம் விட்டு போயிடுச்சு. மீண்டும் தேவன் ஒரு வரக்கூடிய ஒரு உண்மையான ராஜ்யத்துக்கு ஒரு அடையாளமா இஸ்ரேல் நடத்திட்டு வந்திருந்தார். அப்ப தேவனே ராஜாவா நடத்திட்டு வந்திருந்தார். ஆனா சாமுவேல் காலத்துல ஜனவன் கேக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் சொன்ன உடனே தேவனுக்கு விரோதமா அங்க போன பின்பு தேவன் அவங்களுடைய ஆசைப்படிய ராஜா கொடுக்கிறார். முதல் ராஜா சவுல் முதல் பிடிச்சு 21 ராஜா சிதுக்கியா வரைக்குமே தேவன் கொடுத்த ராஜா தான். தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்தார் அப்படின்னா நமக்கு தெரியும், சாலமோன் தேவனுடைய சிங்காசனத்தை உட்கார்ந்தாராம். அப்படின்னா தேவன் தன்னோட இடத்தை விட்டு கொடுத்தார் யாருக்கு, யாருக்காக? இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் நடத்துறதுக்காக 21 ராஜா கொடுத்தது பின்பு கூட ஒரு ராஜாவும் தேவனுக்கு தேவனை போல நடத்தும் யாருமே இல்ல. அப்ப கடைசி ராஜாவாகிய சிதுக்கியா டைம் வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இந்த ராஜா வர்றதுக்கு முன்னாலேயே இஸ்ரேல் ஜனங்கும் கூட சேர்ந்த ராஜாவும் தேவனுக்கு அருவறுப்பான மிகப்பெரிய பாவங்கள் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுடைய பாவங்களுக்கு அக்கிரமம் அதிகமாகி 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 ரொம்ப ஸ்டே ஒரு 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 முழுமையா ஆகக்கூடிய நிலைமை வந்து அங்க இருந்துருச்சு. அந்த டைம்ல தேவனுடைய உக்ர கோபம் இஸ்ரேல் மேல அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா அந்த ஒரு அழுவு வந்துட்டு 90% ரொம்ப இருக்கு அவருடைய பாத்திரத்துல, இஸ்ரேலுடைய பாத்திரத்துல இன்னும் 10% ரொம்பணும். அதை நெருப்பு யார் தெரியுங்களா? வந்துட்டு இந்த சிதுக்கியா ராஜா தான். அந்த அழுவ இஸ்ரேலுடைய பாவத்தை முற்றிலும் நெருப்பு சிதுக்கியா ராஜா தான். ஏன்னா இந்த சிதுக்கியா ராஜா வந்துட்டு செய்த மிகப்பெரிய தவறு பார்த்தா நம்ம படிக்க போறோம். ஏன்னா இந்த சிதுக்கியா ராஜா வரத்துக்கு முன்னாலேயே தேவனுடைய கோபம் கொஞ்சம் கம்மி ஆகுது. யார் தெரிஞ்சுங்களா? இந்த சிதுக்கியாவுடைய தகப்பன் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம சில ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். சிதுக்கியாவுடைய தகப்பன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓசியா. இந்த சிதுக்கியாவுடைய தகப்பன் ஓசியா அவருடைய காலத்துல வரும்போது அவர் சின்ன வயசுல 8 ராஜா ஆன பின்பு அவர் தன்னுடைய 8 ஆளுகை செய்யும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, தேவாலயத்தை சுத்திகரிச்சு அவர் பலிப்பீடத்தெல்லாம் ஒடிச்சு அவர் தேவனுடைய புத்தகத்தை சுருள் கிடைக்கும் போது அதை படிச்சு தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு அவரு அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் தேசம் முழுவதுமே தேவனுக்கு பாவம் செஞ்ச எல்லா இடத்துலயும் அந்த கன்று குட்டியை ஒடிச்சு போட்டு அவர் என்ன சொன்னார்னா, அவருடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய பஸ்கா பண்டிகை நடக்குது. இது எப்பன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆளுகை செய்யறதுக்கு வரத்துக்கு முன்னாலேயே இஸ்ரேல் தேசத்துல தேவனுடைய கோபம் மிகவும் இருக்கும்போது தேவன் யோசியாவுடைய காலத்துல அவருடைய கோபத்தை தனித்து வச்சிருந்தார். ஏன் பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய கோபம் ஏன் கம்மி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஓசியா தன்னுடைய குணத்துல நல்லா காட்டுறாரு. அதனால பாத்தீங்கன்னா தேவனுடைய கோபம் அப்படியே இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி யார் கொஞ்சம் வச்சார்னா, யாருன்னா ஓசியா. ஓசியா காலத்துல ஒரு உண்மையா நடந்ததுனால ஓசியா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முன்னால அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன பின்புதான் அவருடைய ரெண்டு பசங்க வராங்க. ஒருத்தர் யாருனா யோயாக்கீம், அப்புறமா எசிக்கியா, சிதுக்கியா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப கெட்ட கேரக்டர், தேவனுக்கு பிடிக்காத கேரக்டர். அதனாலதான் நமக்கு தெரியும், பேசிக் கிளாஸ்ல ஒரு பாடம் நம்ம பார்க்கும்போது 5வது உலக பேரரசுல பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு வசனம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எசேக்கியேல்ல கூட அந்த வசனம் வருது. எப்படி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல ஆளுகிற அவபக்தியான துர்மார்க அதிபதியே சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா. இப்ப அங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எவ்வளவு கரெக்டா நம்ம பேசுறோம். தேவன் எசேக்கியேல் 21 அதிகாரம் 25வது.
இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது.
பாத்தீங்களா, அவர் என்ன பேசுறாருன்னா, அக்கிரமத்துக்கு முடிவு காலம் வந்துச்சான், அந்த நாள்ல இவர் வந்துட்டாராம். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அக்கிரம காலத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு. அந்த முடிவு டைம்ல இவர் என்ன பண்ணார், அக்கிரமத்தை நிறைவேற்றிட்டார். அப்படின்னா அக்கிரம காலம் முடிவு காலத்துல இந்த ராஜா பிரசன்ட் ஆகிறார் தேவன் முன்னால. இவர் வந்து அந்த அக்கிரமத்தை இன்னும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு என்ன சொல்லலாம் தெரியுங்களா, பத்தியற நெருப்பை என்ன பண்றாரு, இன்னும் அமைக்கல, இன்னும் பத்த வச்சிட்டாரு. அப்படின்னா இன்னும் தேவனுடைய கோபத்தை இன்னும் அதிகமாகற மாதிரி அவர் அவருடைய வாழ்க்கையில் செய்தார். அப்ப பார்க்கும்போது இவருடைய நாட்களில இவர் செய்த மிகப்பெரிய தவறு என்ன என்ற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இவருடைய ஹிஸ்டரி தான் அங்க 17 அதிகாரத்தில் அவர் போட்டிருந்தது தேவன். அப்போ இந்த சிதுக்கியா என்னதான் செய்தாருன்னு பார்க்கும்போது இவரை பத்தி ஒரே வசனத்தை இவருடைய ஹிஸ்டரி ஃபுல்லா சொல்லப்படுது. இவர் எப்படி இருந்தாரு, என்ன செய்தார், என்ன ஆயிட்டார் பார்க்கலாம். இப்போ இவரு தேவனுக்கு விரோதமா இவர் 7 முக்கியமான பாவங்கள் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லுங்க, 7 முக்கியமான பாவம் பண்ணியிருக்காரு. அது மாற்ற இல்ல, இந்த பாவத்தினால இவர் மிக முக்கியமான 4 தண்டனை அனுபவிக்கிறார். 4 தண்டனை அனுபவிக்கிறார் இவர். கடைசி ராஜாவாகிய சிதுக்கியா 7 மிக முக்கியமான பாவங்கள் அவர் செய்யறாரு. அதே மாதிரி அதுக்கு தேவையான தண்டனை 4 தண்டனை அவர் அனுபவிக்கிறார்னு பாக்குறோம். சரி, இப்ப இந்த 7 தவறுகள் அவர் சேர்ந்த 7 தவறுகள் என்ன, தேவனுக்கு பிடிக்காத 7 தவறுகள் என்ன அப்படின்னா, ஒரு பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஒரு ராஜா செய்யக்கூடாத தவறுலாம் இவர் செய்யறாரு. தேவனால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஒரு ராஜா எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் இவர் செய்தார். பாத்தீங்கன்னா அது எங்க பாக்குறோம் பாத்தீங்கன்னா, 2 நாளாகமும் 36 அதிகாரம் 2 நாளாகமும் 36 அதிகாரம் 12வது வசனத்தை நிதானமா வாசிங்க.
தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா போனதை செய்தார்.
முதல் இதுதான், தேவனுக்கு விரோதமாய் என்ன பண்ணாரு, அவரு பொல்லா போனதை அவர் செய்தார். முதல்ல அவர் செய்த தவறு. அடுத்து
அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்க தரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை.
கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப தயவாகவும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அடிக்கடி சிதேக்கியாக்கு எரேமியா மூலமா சத்தியம் சொல்லப்பட்டது. நீங்க குறிப்பு வச்சுக்கோங்க, எரேமியா 21:1-8 அவருக்கு டைரக்டா சத்தியம் சொன்னார் எரேமியா. எரேமியா 27:1-22 எரேமியா வந்துட்டு சிதேக்கியாக்கு சத்தியம் சொல்றாரு. இந்த மாதிரி தேவன் தன்னுடைய ஊழியக்காரன் ஆகிய நேபுகாத்நேசர் ராஜாக்கு கொடுத்துட்டார் வல்லமையும் அதிகாரத்தையும், நீ என்ன செய்யணும், நீ அவனுக்கு கீழ்ப்பணிஞ்சிட்டு போயிடு, அவ்வளவுதான், கீழ்ப்பணிஞ்சா நீ உயிரை காப்பாத்திக்குவ, இல்லனா நீ உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். நீங்க ஒரு வசனம் மட்டும் வாசிங்க போதும், எரேமியா 21:8.
பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ நான் ஜீவ வழியமும் மரண வழியும் நான் வைக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறான், நீ உனக்கு ஜீவ வழியை தான் நீ தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லி எரேமியா அவருக்கு வார்னிங் கொடுக்குறார். அப்படின்னா நீ ஜீவ வழியை நீ போன சொன்னா நீ பாபிலோன் ராஜாக்கு நீ சரண்டர் ஆகும், நீ மரண வழியை தேர்ந்தெடுக்கா நீ இங்கே இரு, இங்க இருந்தா நீ செத்துடுவேன் சொல்றாரு. அதனால என்ன வார்னிங் சிதேக்கியாக்கு எரேமியா மூலம் பாத்தீங்கன்னா, அநேக தரம் நீ தப்பு செஞ்சிருக்கிற விட்டுடுன்னு சொல்லி ரொம்ப தரம் எரேமியா மூலமா அவருக்கு சத்தியம் போனது. ஆனா அவர் செஞ்ச தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல 2:36:12 ரெண்டாவது தவறு, மிக முக்கியமான தவறு, அந்த எரேமியாக்கு சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்படியவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் வாசிங்க,
தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கழகம் பண்ணி.
இது தாங்க 3வது மிக முக்கியமான தவறு. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் யாரு, யாருங்க, பாபிலோன் ராஜா. நமக்கு தெரியும் எரேமியா 27:5 வாசிக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரன் யாரு, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார். இந்த தேவனுடைய ஊழியக்காரன் ஆகிய நேபுகாத்நேசார் கிட்ட இந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிதுக்கியா தேவன் மேல ப்ராமிஸ் பண்ணி, நான் உன்னோட கரெக்டா நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டு உடம்படிக்க செய்யறார். எப்போ, நேபுகாத்நேசார் ராஜா இவரை ராஜா வைக்கும் போது. அதான் அந்த ஒரு ரசனம் கூட நீங்க வாசித்துருங்க, இவர் தான் அவரை ராஜா வச்சார். நம்ம எங்க பாடுகிறோம்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 24:17
அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான்.
இந்த இடத்துல வந்துட்டு சிறிய தகப்பன் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேற, நம்ம 4வது வாசிக்கும் போது அவருடைய சகோதரன் என்ற வார்த்தை வரும், அவருடைய சகோதரன் என்ற வார்த்தை வரும், இங்க சிறிய தகப்பன் என்ற வார்த்தை வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வசனம் வாசிக்கிறோம், பாபிலோன் ராஜா தான் இந்த சிதேக்கியாவை ராஜா வச்சுது அப்படின்னு. அவர் செய்த 3வது மிக முக்கியமான தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் மேல ஆணையிட்டு உடம்படிக்கை செய்த நேபுகாத்நேசர் ராஜாக்கு விரோதமா திரும்பிடுறார். அவர் செய்த மிக முக்கியமான 3வது தவறு என்னன்னா, பாபிலோன் ராஜாக்கே அவர் விரோதமா பாவம் பண்ணிடுறார். அதுதான் 3வது மிகப்பெரிய தவறு. அடுத்து வசனம்.
இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாத படிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி.
நாலாவது ரிப்பென்ட் ஆகல, தேவனுக்கு அவர் மீண்டும் அவர் போன வழியிலிருந்து ரிப்பென்ட் ஆகல, திரும்பாத படிக்கு திரும்பல அப்படின்னா அவரு மனம் திரும்பல, மனம் திரும்பாத போயிட்டாரு. நாலாவது தப்பு அவர் செஞ்சது. அஞ்சாவது தப்பு பாத்தீங்கன்னா அது கூட வரும் பாருங்க, மனச கடினப்படுத்திட்டார்.
தன்
கழுத்தை கடினமாக்கி கடினப்படுத்தியாச்சு அப்படின்னா அவர் திருந்தாத மாதிரி தன்னை ரொம்ப கடினப்படுத்திட்டார். என்ன சொன்னாலும் திருந்திருத்தல. அடுத்து
ஆசாரியர்களில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி
பாத்தீங்களா, இங்க மிகவும் துரோகம் பண்ணி கடைசியில ஆலயத்தையே கெடுத்துறாங்க.
கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள்.
இது தாங்க ஏழாவது மிகப்பெரிய தவறு. நான் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. முதல் தவறு வந்துட்டு தேவனுக்கு விரோதமாய் அவரு பொல்லாப்பு செய்தது முதல். அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா அவர் என்ன பண்ணல, தேவனுக்கு ஊழியக்காரருக்கு அவர் கீழ்ப்படையத போனது. மூணாவது தவறு வந்துட்டு நேபுகாத்நேசர் ராஜாக்கு அவர் என்ன பண்ணல, அவரு நேபுகாத்நேசருக்கு ராஜாக்கு உடம்படிக்கையே உண்மை காட்டல. இது மூணாவது தவறு. நாலாவது தன்னுடைய பாவத்துக்காக ரிப்பெண்ட் ஆகல, அவர் மனம் திரும்பல. அஞ்சாவது பாவம் வந்து தன்னுடைய பாவத்தை கண்டினியூ பண்றதுக்காக என்ன பண்ணாரு, கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. ஆறாவது பாவம் மிக முக்கியமான பாவம், கடினப்படுத்திட்டார். ரொம்ப கடினப்படுத்திட்டார். ஏழாவது தவறு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை அவர் என்ன பண்ணிட்டாரா, அசுத்த பண்ணிட்டார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏழு தவறுகளை வந்துட்டு இந்த நேபுகாத்நேசர் ராஜா சிதக்கிய ராஜா இந்த தவறு பண்ணதுனால அவர் அனுபவிச்ச தண்டனை என்ன தெரியுங்களா, அவர் அனுபவிச்ச தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு ராஜாவால் நியமிக்கப்பட்டு சந்தோஷமா இருந்தார். யாரு, இந்த சிதக்கியா. ஆனா கொஞ்ச காலத்துல நம்ம வசனம் பார்த்தோம், அந்த செடியானது உடனே இன்னொரு கழுகுக்கு சப்போர்ட், இன்னொரு கழுகு கிட்ட அந்த கிளையை விதிச்சு கிளையை அந்த பக்கம் திருப்பிச்சான். இது என்னன்னு பாக்குறோம்னா, நம்ம தெரியும் நம்மளுக்கு இந்த பாடம் வேற டைம் பார்த்திருப்போம், வேற ஆங்கிள் பார்த்திருப்போம். பாபிலோன் ராஜா வகை நேபுகாத்நேசர் எருசலேம் எத்தனை டைம் அவர் இது பண்ணாருங்க, எத்தனை டைம் அவர் கேப்சர் பண்ணாருங்க, மூணு தரம் கரெக்டுங்களா, மூணு தரம். முதலாவது தரம் அவருடைய எட்டாவது வருஷத்துல என்ன பண்றாருன்னா, அவருடைய எட்டாவது வருஷத்துல போய் அவர் போய் கேப்சர் பண்றாரு. வசமே வாசிக்கலாம், ஒரே வசம் எல்லா அடிங்க இருக்கு. எரேமியா 52
ஏழாம் வருஷத்தில் 3,300 யூதரும் நேபுகாத்நேச்சாருடைய 18 வருஷத்தில் எருசலேமில் இருந்து 832 கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சாருடைய 23 வருஷத்தில்
பாபிலோன்
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாகி நியமித்த யோயாக்கீமுடைய குமாரனாகிய கோனியாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து பிரசாண்டான்.
பாத்தீங்களா, அப்போ இல்ல அடுத்து ரெண்டாவது வசனம் வாசிங்க.
கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரர் ஆகிலும் தேசத்தின் ஜனங்களும் செவி கொடுக்கவில்லை.
மூணாவது வசனம்,
சிதேக்கிய ராஜாவோ வினி செலேமியாவின் குமாரனாகிய யூகாலை மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனையும் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்பி, நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னான்.
பாத்தீங்களா, இங்க என்ன கேக்குறாங்கன்னா, இனிமேல் நேபுகாத்நேசர் ராஜா மீண்டும் வந்துட்டு எங்களை கேப்சர் பண்ணுவாரா இல்ல நாங்க வந்து சந்தோஷமா இருப்போமா கேக்குறாங்க. அது வரைக்கும் எருமை பேச்சு கேட்காதவங்க, இவங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ணல, கேட்கவேல அவர் வருவாரு, எங்களை பிடிச்சின்னு போவாரு, மனம் திரும்ப மனம் திரும்ப சொன்னாலும் கேட்கல. அவர் வந்து ஒரு டைம் எல்லாரும் போட்டு போன பின்பு இன்னொரு டைம் கேட்கறாங்க, இன்னொரு டைம் வரமாட்டார் தானே அவருன்னு கேட்கறாங்க. ஆனா அவர் சொல்றார், அவர் மீண்டும் வருவார், மீண்டும் உங்களை பிடிச்சின்னு போவார். இது தேவன் எங்களுக்கு கொடுத்துக்கிற விஷயம். ஆனா 10 நாள் டைம் கேட்கிறார் எரேமியா. 10 நாள் டைம் கேட்டு வரும்போது அவர் சொல்றார், மீண்டும் அவர் சொல்றார், அவர் பிடிச்சின்னு போவார், நீங்க இங்க வந்து இருங்க, இந்த ஊர்ல இருங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்க மாட்டோம் சொல்லி ஈஜிப்ட் போயிடுறாங்க. இது நம்ம என்ன பாக்கணும் சொன்னா, ஜெதேக்கியா வந்துட்டு அவர் கீழ்படியில ஒரு கேரக்டர் இல்ல ஜெதேக்கியா. அப்ப அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம்லயும் என்ன பண்றாருன்னா, தேவன் அவருக்கு எச்சரிப்பு கொடுக்க 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 அவர் அநேக தவறுதான் செஞ்சுட்டு வந்தார். அதனால அவருக்கு என்ன ஒரு மிகப்பெரிய தண்டனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 3வது தரம் பாபிலோன் அரசாகிய நேபுகாத்நேசர் டைரக்ட் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய சேனாதிபதிகளையும் அவங்கள்ட்ட இருந்த வெள்ளி பாத்திரம் பொன்னி பாத்திரம் அப்படின்னு தேவாலயத்தில இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு, அந்த ஆலயத்தெல்லாம் சாலுமன் கட்டின ஆலயத்தில இருந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு அவர் என்ன செய்யறார், அவர் பாபிலோன் கொண்டு போயிடுறார். இப்போ இதுல ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேசர் ராஜா விரோதமா தப்பு செய்த ஜெதேக்கியா மாற்ற தான் அவர் கொண்டு போனமாச்சு, எதுக்கு இந்த வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரத்தை கொண்டு போனார், இந்த வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் முழுவதுமே பாபிலோன் போயாச்சு, அங்க இல்லவே இல்ல, தேவாலயம் ஒடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா. இது எந்த காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம்னா, அது கூட இவங்க காலத்துல நிறைவேறிச்சு. ஏன்னா இவங்களுடைய காலத்துல அக்கிரமம் என்ன ஆயிடுச்சான், மிகுதியாய் வந்தாச்சு. அதனாலதான் ஒட்ட மொத்தமா தண்டனை அனுபவிச்சாங்க இந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் பாத்தீங்கன்னா. இது தங்க பாத்திரம் எழுவதுமே பாபிலோன் போகப்படும் சொல்லி சொன்னது யாரு தெரியுங்களா, எசுக்கியா. இசுக்கியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ராஜா இருந்தார். எப்போ, இவங்களுடைய காலத்துக்கு முன்பாக கொஞ்ச கால வருஷத்துல. இவரு ரொம்ப நல்ல ராஜா, ஆனா ஒரு வியாதிசனா இருக்கும் போது சடனா இவர் கேட்கிறார், தேவனை பார்த்து நான் சிறந்துடக்கூடாது, எனக்கு எதனா கூட்டி கொடுங்க சொல்லும் போது தேவன் அவருக்கு என்ன பண்ணாராம், 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் இல்லீங்களா. இவருடைய சுகத்தை பார்த்துட்டு பாபிலோன்ல இருந்து பாபிலோன் பட்டணம் சில ராஜாங்க வந்தாங்களா இவரை பாக்குறதுக்கு, எப்படி இவங்களுடைய தேவன் இவரு சுகத்தை கொடுத்தாருன்னு வந்து பார்க்க வரும்போது பார்த்தா, இவரு இவர் தேவனை பத்தி பிரசன்ட் பண்ணாம இவருடைய மகிமையை பத்தி பிரசன்ட் பண்ணிட்டார். எங்க ஏசையா புக்ல நம்ம பாக்குறோம், அவரு தேவன் எப்படி அவர் சுகம் கொடுத்தாரு, என்னமோ நடத்தினாரு அது சொல்ல அவரு, ஆனா அவர் எப்படி இருக்காரு அவருடைய மகிமையை காமிச்சிட்டாரு. அப்போ பாபிலோன் வந்து ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் அந்த தங்க பொருள் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்து ரொம்ப ஆச்சரியாயிடுறாங்க. ஆச்சரியாயிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க போறாங்க, நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அம்புறாரு. அப்போ ராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தேசாயா வராரு, வந்துட்டு என்ன 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 வந்தவங்களுக்கு என்ன காமிச்சுன்னு கேக்குறாரு. வந்தவங்களுக்கு எனக்கு இருந்த எல்லா மகிமையில காமிச்ச சொன்ன அப்படியா காமிச்சிட்டா, எல்லாத்துக்கும் காமிச்சிட்டியா அவர் சொல்றாரு. ஆமா, நான் காமிக்காத ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படியா, நீ காமிக்காத ஒரு பொருளும் இல்லைன்னு சொன்ன இல்லையா, அத்தினி பொருளும் பாபிலோன் போயிடும் சொல்றாரு. புரியுதுங்களா, அன்னைக்கு சொன்னப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் இந்த எசேக்கியேல் காலத்துல நடந்தது. அப்படின்னா இந்த சிதேக்கியா காலத்துல நடந்தது, அது ஒரு வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 39:6. ஏசாயா 39:6,
இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்.
பாத்தீங்களா, அப்ப சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தேவன் நேபுகாத்நேசர் ராஜா மூலமா அவர் நிறைவேற்றார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ இவங்களுடைய வெள்ளி பொண்ணு போனது, இவருடைய தேவன் போனாரு, இவங்க பண்ண தவறுக்கு அடுத்து இவங்களுடைய ராஜாவே இல்லாத ஆயிட்டாங்க. இஸ்ரேல் தேசத்துல ராஜாவே இல்லாத ஆயிட்டாங்க. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க முழுவதமும் அடுத்து அந்த ராஜாக்கள் செய்த தவறுனால தேவன் அவங்களுடைய ராஜ்யத்தை எடுத்து புறஜாதி கொடுத்துட்டா நாம் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சிதுக்கிய ராஜா பண்ண தவறு பாத்தீங்கன்னா, 7 முக்கியமான தவறுனு பார்த்தோம். இவருக்கு வந்து தண்டனை நம்ம பாக்குறோம், என்ன தண்டனை பாத்தீங்கன்னா, 4 சிவியர் அவருக்கு வந்து 4 தண்டனை, மிகப்பெரிய தண்டனை. அது முதல் தண்டனை என்ன தெரியுங்களா, இவருடைய 2 பிள்ளைகளை சாவடிச்சிட்டார். யாரு, நேபுகாத்நேசர் ராஜா இவருடைய 2 பிள்ளைகளை சாவடிச்சிட்டார், முதல் மிகப்பெரிய தண்டனை. அடுத்து என்ன தெரியுங்களா பண்ணாரு, என்ன பண்ணாருங்க, 2 கண்ணை எடுத்துட்டாரு, 2 கண்ணை பிடிக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுங்களா இவருக்கு, இந்த ராஜாக்கு 2 பிள்ளைகள் போயாச்சு, 2 கண்ணு போயாச்சு, அடுத்து 2 கைக்கு வேடி போட்டாச்சு, அப்போ சிறையில அடிச்சாச்சு. 4 முதல் தண்டனை 2 பிள்ளைகள் இருந்தது, 2வது தண்டனை 2 கண்ணு போனது, 3வது தண்டனை 2 கைக்கு வேடி போட்டாச்சு, 4வது தண்டனை பாபிலோன்ல எடுத்து அடிமை போட்டாச்சு. அப்போ இந்த 4 தண்டனை சிதேக்கியா வாங்குறாரு. தேவனுக்கு இருந்தமா அவர் மிகப்பெரிய தவறு பண்ணதுனால இந்த மிகப்பெரிய தண்டனை தேவனால அவர் வாங்குறாரு. இது எங்க வாசிக்கிறோம்னா, எரேமியா 52வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். எரேமியா 52வது அதிகாரம் எரேமியா 52வது அதிகாரம் 10வது வசனம்,
பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிக்வாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு ரெண்டு விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணம் அடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான்.
பாத்தீங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு பாபிலோன் ராஜா மூலமா அவருக்கு வந்த மிகப்பெரிய ஒரு தண்டனை பாத்தீங்கன்னா இந்த நாலு மிகப்பெரிய தண்டனைகள். அப்போ இந்த மாதிரி ஒரு தண்டனை அனுபவிச்சு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவர் காலம் முழுவதும் அந்த அடிமையா இருந்துடுறாரு. அப்ப பாருங்க, யோசித்து பாருங்க, ஒரு இஸ்ரேல் தேசத்தை ஆளுகிற இந்த ராஜா எந்த காலத்துல வந்தாரு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இவர் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஜனங்களும் ராஜாக்களும் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிட்டாங்க. அந்த அளவு ரொப்பிட்டார வந்து யாரு, இந்த ராஜா. அப்போ இந்த அளவை பூர்த்தி செய்யும் போது தேவனுடைய உக்ர கோபம் அப்படின்னா தேவனுடைய மிகப்பெரிய கோபம் இந்த ராஜா மேலேயும் அந்த ஜனங்க மேலே வந்து முழுவதுமே அவருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல எடுக்கப்பட்டு அவங்க சாபமே அங்க வந்து நம்ம பாக்குறோம். அது மாற்ற இல்ல, அவங்களுடைய காலம் ஆன பின்பு தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்க புறஜாதி கையில என்ன பண்ணாங்களா, கொடுக்கப்பட்டாங்க. நம்ம பாக்குறோம், இதை போய்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொன்னார் இல்லீங்களா, வசனம் வாசிங்கோ. லூக்கா 23 அதிகாரம் 31 வசனம். லூக்கா 23:31.
பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார்.
34 வசனம் வாசிங்கோ.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்.
இது வருது இல்லீங்களா, புறஜாதிகளால் எருசலேம் மிதிக்கப்படும் என்ற வசனம் வரும். ஒரு கீழே மேல வரும்.
மிதிக்கப்படும்.
அப்போ அங்க ஆரம்பிச்சது, அங்க ஆரம்பிச்ச விஷயம் எங்க வரைக்குமே பாக்குறோம்னா நமக்கு தெரியும், 1914 வரைக்குமே அங்க என்ன பண்ணாங்க, புறஜாதி கையில அடிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு முதல் அவங்களுக்கு ஒரு ராஜாவும் கரெக்டான ராஜாவும் கையில இல்ல, ஒரு கடற்கான ஒரு நிலைமையில அங்க போனதும் இல்ல. ஏன்னா அவங்க செய்த தவறுக்கு அநேக தரம் எச்சரிக்கை கொடுத்து கூட அவங்க தப்பு பண்ணதுனால அவங்க என்ன லாஸ் ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கோ கூட இருந்த ராஜா அவங்க என்ன லாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரே வசனத்தை போடுறாரு ஓஷியா 3:4. ஓஷியா 3:4.
இஸ்ரேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள்.
பாத்தீங்களா, இஸ்ரேல் ஜனங்கோ அநேக வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, பலிகள் இல்லாமலும் ராஜாக்கள் இல்லாமலும் ஏபோத் இல்லாமலும் எதுவுமே இல்லாம அங்க அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமைக்குள்ள அவங்களும் போயாச்சு, அந்த ராஜாக்களும் போயாச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் 17 அதிகாரம் அவர் சொல்லும் போது அது இன்னும் நிறைவேறல. எசேக்கியேல் 17 அதிகாரம் எசேக்கியேல் பேசும்போது நிறைவேறல. ஆனா இப்ப எசேக்கியேல், இப்ப நம்ம எசேக்கியேல் விஷயத்தான் நம்ம பார்த்தது. எசேக்கியேல் நம்ம என்ன பார்த்தோம்னா, 1-10 வரைக்குமே ஜெதேக்கியாவுடைய நிலைமை இருந்தது பார்த்தோம். ஜெதேக்கியா தண்டனை பார்த்தோம். அப்போ 22 பார்த்தோம். இப்போ 19 அதிகாரத்துக்கு போலாம். இப்போ எசேக்கியேல் 19 அதிகாரத்துக்குங்க, அது நம்ம ஃபுல்லா படிக்கிறது வேண்டாம், 2-3 வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஏன்னா எசேக்கியேல் 19 அதிகாரம் ஒரு மிகப்பெரிய பாடம் தான். ஆனா நம்ம 2-3 வசனம் மட்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 19 அதிகாரம் 2 வசனம் வாசிங்கோ.
சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள், அவள் ஒரு பெண் சிங்கம், அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள்.
எசேக்கியேல் 17 அதிகாரம் எப்படி புரியாத ஒரு விஷயமோ அதே மாதிரி எசேக்கியேல் 19 அதிகாரம் புரியாத விஷயம் தான். ஆனா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, ரெண்டுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் நீங்க என்னதான் படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் 19 நீங்க வேற விதத்துல பாக்கலாம். என்னன்னு பார்த்தா, எசேக்கியேல் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு கழுகு அப்புறமா ஒரு திராட்சை செடி ஒரு கேது மரம் சொன்னது போல இங்க சிங்கம் சொல்றாரு அவ்வளவுதான். அப்போ இங்க சொல்லக்கூடிய சிங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா, முழுவதுமே இஸ்ரேல் சிங்கம் இங்க யாரு கூப்பிட்டு பேசுறாங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல சிங்கம்ன்ற வருஷத்தை எவ்வளவு பேர் கூப்பிட்டு பேசுறாங்க தெரியுங்களா, அநேக பேர் கூப்பிட்டு பேசிருக்காங்க. முதல் சிங்கம்ன்ற பேர் யாருக்கு பேசலாம் தெரியுங்களா, மதுரை நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தார சிங்கத்தை பத்தி சில விஷயம் பேசினார் இல்லீங்களா. சிங்கம் யாரு கூப்பிட்டு பேசிருக்காங்க, நான் பள்ளிப்பாடல தேவனுக்கு பேசிருக்காங்க தெரியுங்களா. ஓஷியா 11:10 வாசிங்க.
அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார், அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையில் இருந்து நடுங்கி வருவார்கள்.
பாத்தீங்களா, அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார் யாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் கூட இன்னொரு வருஷம் நீங்க வச்சுக்கோங்க, நம்ம படிக்க வேண்டாம். ஓசே 5:14 இருக்கு அதே வசனம், வேற மாதிரி இருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி சிங்கம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்லியிருக்காங்களா இல்லீங்களா? வெளிப்படத்தில் 5:5 யூதா கோத்திரத்தின் சிங்கம். அடுத்து சிங்கம் வேற பைபிள் யாரும் கூப்பிட்டு பேசுறாங்க தெரியுங்களா? சாத்தான். 1 பேதுரு 5:8 சிங்கம் யாரை பத்தி பேசிருக்காங்க? ஆனா வேற யாரை பத்தி பேசிருக்காங்களா சிங்கம் சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் அநேகர் பத்தி பேசியிருக்காங்க தெரியுங்களா? யார பத்தி பாத்தீங்கன்னா, யோனாத்தானும் அப்புறமா சவுல் சிங்கப்பூர்ல இருந்தாங்களா இல்லைங்களா? 2 சாமியில பேசுறாரு, யாரு? தாவீது பேசுறாரு. 2 சாமியில் 2:8 பேசுறாரு இல்லைங்களா? அடுத்து வேற யாருக்கு சிங்கம் பத்தி பேசிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் சில பேர் பேசிருக்காங்க. யாருன்னா, தேசத்தை ஆளக்கூடிய ராஜாங்களுக்கு சிங்கம் பேசிருக்காங்க பைபிள்ல. வெளிப்பா இது ப்ராவ்ஸ் தமிழ்ல என்ன சொல்றோம்? நீதிமொழிகள். நீதிமொழிகள் 19 நீங்க பாத்தீங்கன்னா 10:11 எப்படி வரும்னா, தேசத்தை ஆளக்கூடிய ராஜங்களை சிங்கம் பேசியிருக்காங்க இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தையே சிங்கம் பேசியிருக்காங்க பைபிள்ல. ஏன்னா இஸ்ரேல் தேசம் சிங்கங்களுக்குள்ள சிங்கமா அப்படின்னா, சிங்கம் என்ன குறிக்குது? சிங்கத்துக்கூட 3 விஷயம் இருக்குது. வல்லமை, அப்புறமா வல்லமை இருக்கு சிங்கத்தை, அப்புறமா எல்லாத்தையும் அதிகாரம் ஒரு மாதிரி நல்லா ஸ்டாண்டர்டா இருக்கும் அது. அடுத்து அது ரொம்ப வகை தேடும் இல்லைங்களா? அந்த மாதிரி சிங்கத்தை பார்த்தா பல பல ஜாதி வர்ணங்கிற எல்லா சிருஷ்டிகளும் பயப்படும் மாதிரி இஸ்ரேல பார்த்தா பயப்படுவாங்க. பல தேசத்தாரங்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா பல தேசத்துல ஜனங்களை இஸ்ரேல பார்க்கும்போது சிங்கம் மாதிரி இருக்குமா? இஸ்ரேல் ஜனம் எதுக்கு ஒரு வசனம் நீங்க வாசிங்க. இஸ்ரேல் ஜனங்களை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அது என்னாகுமோ 23:9 வாசிங்க. என்னாகுமோ 23:9
கண்மலை உச்சையிலிருந்து நான் அவனை கண்டு குஞ்சுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள்.
அடுத்து
யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரேலின் காட்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக.
23:24
அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலன் சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அதுதான் பிடித்த இரையை பற்றித்து வெற்றுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும்.
இது பிலாயம் பேசுறாரு, இஸ்ரேல் ஜனங்களை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, 24:9
சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
அந்த பாலாக்கு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா நீ சபின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சிங்கம் போல இருக்கிறாங்க, அவங்களை யாருமே எதிர்த்து நிற்க முடியாது சொல்லி பேசுறாரு. அப்படி நான் எதுக்கு சொல்ல வந்தேன், இவ்வளவு விஷயம் வசனங்கள். மோசே வந்து ஒரு இடத்துல சொல்லும் போது உபாகமத்தை சொல்றாரு, 12 கோத்திரத்துல காது கோத்திரத்தை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அப்படின்னா ரொம்ப இடத்துல சிங்கத்தை பேசியிருக்காங்க. அப்ப இங்க 19 சிங்கம் ஒருத்தர் யாரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் தேசத்தை பத்தி சொல்றாங்க. அங்க 19 முதலாம் வசனம் வாசிங்களேன், 19 முதலாம் வசனம், எசேக்கியேல் 19:1
நீ இஸ்ரேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி.
பாத்தீங்களா, இஸ்ரேல் பிரபுக்கள் பத்தி சொல்லப்பட்ட ஒரு புலம்பல். நீங்க 17 ஃபுல்லா படிச்சுட்டு 19 படிக்கும் போது லிங்க் இருக்கு. இங்க சொல்லப்பட்ட சிங்கம் யாரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துடைய பிரபுக்களாம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா பெண் சிங்கம் வரும். நான் ஃபுல்லா பேச போறதுல ஒரு சப்போர்ட்டான ஒரு வசனம் மட்டும் பாக்கலாம். என்ன சப்போர்ட் வர வசனம் பாத்தீங்கன்னா, 19:8
அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள். அது அவர்களுடைய படுகுழியிலே அகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவின் இடத்துக்கு கொண்டு போனார்கள்.
இனி பாபிலோன் ராஜாவிடத்துல கொண்டு போனாங்களா? அடுத்து
இனி அதன் சத்தம் இஸ்ரேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாத படிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள்.
யார பத்தி சொல்லப்பட்ட ரோசன இது? யார பத்திங்க? ஜெதேக்கியா பத்தி தான். ஜெதேக்கியா வந்துட்டு பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர் ராஜா எடுத்து போயிட்டு பாபிலோன் அடிமைப்படுத்திட்டு அதான் சொன்ன இல்லைங்களா, 4 தண்டனைகள். தன்னுடைய பிள்ளைகளை சிறந்து போனது, கண்கள் போனது, கை வெடி போட்டது, 4வது அங்க அடிமையாய் விட்டது பாபிலோன்ல. அதான் இங்க பாக்குறோம். இந்த மாதிரி நேபுகாத்நேசர் ராஜா மூலமா ஜெதேக்கியா போன பின்பு இஸ்ரேல் தேசத்துல எப்படி ஆயிட்டாங்க நிலைமை பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல 19:14
அதன் கொடிகள் உள்ள ஒரு கொப்பில் இருந்து அக்னி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல், இதுவே புலம்பலாயிருக்கும்.
இப்போ ஆளுகிற செங்கோல்னா இனிமேல் அதிகாரம் செய்யுங்க ராஜாக்கள் இஸ்ரேல் தேசத்துல இல்ல, அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 19 அதிகாரம் கூட நம்ம வேற எப்பனா பார்க்கும்போது நம்ம உள்ள ஒரு வசனம் பார்க்கலாம். ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா 17 அதிகாரம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது நடக்கிறதுக்கு முன்பாக, எந்த நடக்கிறதுக்கு முன்பாக, சிதக்கியா பாபிலோனுக்கு அடிமைக்கு போறதுக்கு முன்பாக ஒரு வித்தியாசமான ஒரு எச்சரிக்கை. 19 அதிகாரம் போய் சேர்ந்த பின்பு நடந்தக்கூடிய நடந்த சம்பவத்தை 19 அதிகாரத்தில் போடுறாங்க, சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு ஏன் இவ்வளவு கிளியரா தேவன் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அழைப்பு எப்படி இருப்ப இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அழைப்பு மிகப்பெரிய அழைப்பு. நம்ம இந்த ஒரு ராஜாக்கள் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகட்டும், பெரிய பெரிய நல்ல காரியம் ஆகட்டும், ஏன் பைபிள் எழுதிச்சிருக்காங்கன்னா, இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சு கற்று நம்ம எல்லாருமே தேவனுக்கு உண்மையா வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளை நம்ம ஆகணும்னு சொல்லிதான் இங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு, ஒவ்வொரு கான்சிடர் பிள்ளைகளை நமக்கு இதுல என்ன பாடம் இருக்கு, இதுல என்ன அடிக்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சிதக்கியாவை தேவன் எப்படி அவர் அனாயின் பண்ணாரோ, பிரதிஷ்டை செய்தாரோ, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ராஜாக்கள் ஆகிறதுக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராஜாக்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த ராஜாக்கள் ஆகிறதும் ஆவாத இருக்கிறதும் அவரோடு கூட ராஜாக்களாக இருந்து நம்ம ஒன்னா இருந்து தேவனுடைய வேலை செய்யறதும் செய்யறது வேர்களுக்கு தெரியுங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு, ஒவ்வொருத்தரும் அவருடைய ராஜாவா ஆகணும்னு சொன்னா யாருமே நீங்க ஆவது சொல்ற தெரியுங்களா? அவரு இயேசுவோடு நீங்க ராஜாவா இருக்கணும் சொன்னா இந்த மாதிரி நீங்க ஆயிடாதீங்கன்னு தான் நமக்கு ஒரு எச்சரிக்கை காட்டுறாரு. இந்த மாதிரி இந்த சிதேக்கிய மாதிரி நீங்க ஆயிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ராஜாவா ஆக முடியாதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. அப்படின்னா இவரும் நம்ம என்ன பாடம் கத்துக்கு போறோம் சொன்னா, அவர் தேவனால் பிரதிஷ்டை பண்ணைய கூட அவர் 7 விதமான தேவனுக்கு பிடிக்காத கெட்ட காரியங்கள், தேவனுக்கு விதமான அந்த பாவங்கள் செய்தாராம். அப்படி நம்ம என்னன்னு பார்க்க போறோம், அந்த சின்ன சின்ன பாயிண்ட் பார்த்துடலாம். அடுத்து அவர் அப்படி செய்ததுனால அவர் வாங்கின 4 தண்டனைகள் நம்ம என்ன பண்றோம் பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் முதல் அவர் என்ன பண்ணாரா தெரியுங்களா, தேவனுக்கு அவரு நைட்டாருங்களா, எடுத்துக்கோங்க அந்த வசனத்திலே எடுத்துக்கோங்க.
கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடி,
பொல்லாப்பானதை அவர் செய்தாராம். அப்படின்னா என்ன பொல்லாப்பானது செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் அவருக்கு, தேவன் வந்துட்டு அவரு தான், தேவன் தான் அவர் ஏற்படுத்தினார். இப்ப அவர் தேவனுடைய வார்த்தை தான் அவர் கேட்கணும், தேவனுடைய சேர்த்து அவர் செய்யணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், தேவனுக்கு பொல்லாப்பு செய்தார். அப்படின்னா தேவனுடைய பிளேஸ்ல இன்னொருத்தர் தான் வச்சார். அப்படின்னா தேவனுடைய பிளேஸ்ல இன்னொருத்தர் தான் வச்சாரு, யாரு, உண்மையில தேவனை விட்டு பொய்யான தேவன் அவர் வணங்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் முக்கியமான ஒரு தப்பு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம யார், நம்மளை யாரு செலக்ட் பண்ணிக்கிறது, இங்க வர வச்சது யாரு, சத்தியம் பேச சொல்றது யாரு, நம்மளுக்கு நன்மையை வச்சுன்னா யாரு காரணம், யாரு ஜெதுக்கிய ராஜாவா இருந்தார்னா அது காரணம் யாரும் தேவன் தான். இன்னும் நான் சத்தியம் பேசுறேன், வீடு எடுக்கிறோம், சத்தியத்தை நடக்கிறோம், சத்தியத்தை போறோம், சத்தியம் கொடுக்கறோம், எல்லாமே A to Z நம்மளை வந்துக்கிறது யார்த்துங்களா, எல்லாமே நம்மளுக்கு யார்த்த கொடுத்துக்கிறான் தெரியுங்களா, நம்மளுடைய ஒன்றான மைதானாக பிதாவாக தேவன் த்ரூ கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு, கரெக்டுங்களா? வசனம் வாசிங்க, யாக்கோபு 1:17 வசனம், யாக்கோபு 1:17.
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை.
சரி, அப்ப பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் எல்லா நன்மையும் வருது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாருன்னா, யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் இது வச்சார்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தேவனுக்கு தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் பார்த்து நீ நல்ல போதுன்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், என்ன ஏன் பண்ண நல்லவன் சொல்ற, ஏன்னா என்ன காட்டுல ஒரு நல்லவர் இருக்காங்க, ஏன் பிரசன்ட் பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளேயே ஒரு நல்லதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது தேவன்கிட்ட தான் வந்தது, அதான் பிரசன்ட் பண்றாரு. அவர்கிட்ட சொந்தமா ஏதோ இல்லைன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவே. அப்படின்னா இன்னைக்கு நம்ம சத்தியம் பேசுறோம், சத்தியத்துக்குள் நடுக்கிறோம், நம்ம தேவனை தெரிஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, நம்ம எல்லாமே செய்யறோம் சொன்னா, ஒரு ராஜாவா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் சொன்னா, தெரிஞ்சுக்கொள்ளப்பட்டிருக்கோம் சொன்னா, அது காரணம் யார் சொல்லுங்க, நம்மளுடைய தேவன். அப்போ இந்த தேவனுக்கு அவர் என்ன செய்யணும் இருந்துச்சு, அவருக்கு பிடிச்சது அவர் செய்யணும் இருந்துச்சு, ஆனா அவருடைய பிளேஸ்ல இன்னொரு தேவனை தான் வச்சுட்டார், ஜீவன் இல்லாதது இல்லைங்களா, அதுதான் விக்கிரகம் செய்துட்டார். அப்போ நம்ம கூட தேவனுடைய சிதத்துல நம்ம வந்திருக்கிறோம், எல்லாமே தேவன் கொடுத்துருக்காரு. அப்ப தேவனுக்கு விரோதமா பொறுத்தன அர்த்தம் தெரியுங்களா, என்ன அர்த்தங்க நீங்களே யாரும் சொல்லுங்களேன், என்ன அர்த்தங்க, தேவனுடைய பிளேஸ்ல வேற யாரும் வச்சிருக்கூடாதுங்க, அவ்வளவுதாங்க. நம்ம சத்தியம் சொல்லி கொடுத்துங்களோ, இல்ல நம்ம சில உதவி செய்யறங்களையோ, நம்ம தேவனுடைய பிளேஸ்ல வச்சிருக்கூடாது, அவங்க தேவன் ஆக முடியாது. நம்மள தேவன் போல ஆகிறதுக்காகவும், தேவனிடத்துல நம்ம கூப்பிடுறதுக்காகவும் தான் அநேக உதவிகள் தேவன் இங்க வராதபடினால, தேவனை என்னைக்கு வர முடியாது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ வர முடியாது. அவங்க ரெண்டு பேர் நம்ம மேல வச்ச தெய்வம் தான் எல்லாமே தேவன் செய்யறாரு எல்லா விதத்திலயும். ஆனா நம்மளுக்கு உதவி செய்யறங்களோ, நம்மளுக்கு சதி சொல்லி கொடுக்கணும், நம்ம தேவன் ஆக முடியாது. அதனால தான் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் தேவன் கொடுக்கணும், அது கொடுக்கறனாக்கா அது மிகப்பெரிய தவறு. இதுதான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக், நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக். இதை திருத்திக்கணும். ரெண்டாவது என்ன செய்தார் அவரு?
அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை.
அப்படின்னா இதுவரைக்குமே தேவன் நமக்கு எத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு சத்தியத்துல வந்த பின்பு கூட ஒவ்வொரு கன்வென்ஷன்லயும் ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லயும் ஒவ்வொரு காட்டேஜ் மீட்டிங்லயும் தேவன் அநேக சத்தியத்தை கொடுத்து எச்சரிக்கை நம்ம கொடுத்து வந்திருக்காரு. அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் கிளாஸ் பேசும்போது கூட. ஒரு கன்வென்ஷன் எத்தனை கிளாஸ் பேசுவோம் நாங்க? எத்தனை கிளாஸ் கேட்கறோம்? கிட்டத்தட்ட 10 கிளாஸ் கேட்கறோம். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஒரு வாரத்துக்கு எத்தனை கிளாஸ் கேட்கறோம்? மூணு கிளாஸ் கேட்போமா? ரெண்டு கிளாஸ் தான் கேட்போமா? ஒரு வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் சொன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிளாஸ் கேட்போம்? ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் வருது. ஒரு வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் கேட்டா ஒரு வருஷத்துக்கு 100 கிளாஸ் கேட்கறோம். ஒரு வருஷம் 100 கிளாஸ் கேட்கறோம். 4 வருஷம் உடவடிக்கை பண்ணிருந்தாக்கா 4 வருஷம் எத்தனை கிளாஸ் கேட்டிருக்கோம் நம்ம? 400 கிளாஸ் கேட்டிருக்கோம். 400 கிளாஸ் எதுக்கு கேட்டோம்? நம்ம தேவனத்துல போய் சேர்றதுக்கு. கரெக்டா? தேவனுக்குள்ள ஆகிறதுக்கு. ஆனா நம்ம இன்னும் தேவன்ட்டு போய் சேரல, தேவனுக்குள்ள ஆகல, பார்த்து தான் இங்க இருக்கிறோம். 4 வருஷம் உடம்படிக்கை செய்து 400 கிளாஸ் கேட்கணும் நம்ம இங்க இருக்கிறோம்னாக்கா என்ன காரணம்? ஏன் கேட்டோம்? தேவனுக்குள்ள ஆகிறது தான் கேட்டோம். ஆனா கேட்டு இங்கே தான் இருக்கிறோமே, அப்படி என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் தேவனுக்குள்ள ஆகல அப்படின்னா கேட்டப்போ நடக்கல. கரெக்டா? அப்ப நான் வந்து போறது வேஸ்டா அப்படின்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம கன்வென்ஷன் போறது ஒரே காரணம் தேவனை போல ஆகிறதுக்காக தான், நம்மளுக்கு கிடைச்ச அழைப்பு யூஸ் பண்ணிருக்காங்க தான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, எரேமியா மூலியமா கிடைச்ச வார்த்தையை அவர் கீழ்படியில், அதே மாதிரி அநேக சவர் மூலியமா நம்ம சத்தியம் கிடைச்சிட்டே இருக்குது. ஆனா கீழ்படியாமல் மீண்டும் நம்ம சேர்ந்து அதே தவிர மீண்டும் சேர்ந்துக்கிறோம். ஆனா கடைசி வார்னிங், லாஸ்ட் வார்னிங் தேவன் கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கையில நீங்க ராஜாவான சொன்னா நீங்க கீழ்படிங்க. அநேக சப்ஜெக்ட், அநேக விஷயங்கள் இன்னைக்கு எத்தனை பாடத்தை நம்ம பாக்கிறோம், அதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகள். அதெல்லாம் கேட்ட உடனே நம்மளோட கெட்டது திருத்திக்கணும்னாக்கா இன்னொரு வருஷம் வரப்போகுது. இந்த வருஷம் எவ்வளவு சீக்கிரம் குயிக்கா போயிடுச்சு. ஏன்னா காலங்கள் நமக்காக வெயிட் பண்ணாது. ஒரு பிளைட்டோ ஒரு ட்ரெயினோ வந்துட்டு நம்ம பெரிய ஒரு எம்டி இருந்தாக்கா ஒரு போன் பண்ணி சொன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிபதி வராரு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஆனா காலங்கள் யாருக்கும் வெயிட் பண்ணாது. அது தேவனுடைய சொத்து. அந்த காலங்கள் போயிட்டு இருக்கும். அந்த காலத்துல வேற ஒருத்தர் ரெடியாடி போயிடுவாங்க. அதனால நம்ம காலத்துல ஒட்டி போயிடணும். அதனால தான் ரெண்டாவது வார்னிங் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலம் போயிட்டு இருக்குது, காலத்துக்கு முன்னால நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிக்கை கேட்டு அவருக்காக நீங்க கீழ்ப்பணிஞ்சு வாழ்ந்துருங்க. இது ரெண்டாவது வார்னிங். அடுத்து,
தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக கழகம் பண்ணி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இடத்துக்கு திரும்ப.
மூணாவது, தேவனுடைய ஊழியக்காரன் இடத்துல உடம்படிக்கை செய்து தேவனுடைய நாமத்துல ஆணையிட்டு அவர் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக திரும்பிட்டார். அப்படி என்ன அர்த்தம்? உடம்படிக்கைய உடைச்சிட்டார். அப்படின்னா நம்ம தேவனுக்கே தேவனுடைய நாமத்தை வச்சு நேபுகாத்நேசர் ராஜாக்கே அவர் என்ன பண்ணாராம்? உடம்படிக்கை என்ன பண்ணிட்டாராம்? படிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட உடம்படிக்கை பண்ணிருக்கோமா? நான் உனக்காக வாழ்றேன், நீ தான் நீ எங்களை நடத்துங்கோ, இனிமேல் நானே உங்களுக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக வாழ்றேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? வாழாம போனாக்கா கவனன்ட் நம்ம ஒடிக்கிற மாதிரி. என்ன சொல்லுங்க? கவனன்ட் ஒடிச்சு போடுற மாதிரி. எந்த கவனன்ட் ஒடிச்சு போடுறோம்னு பார்த்தா சொன்ன மாதிரி நடக்கலனாக்கா சொன்னது வேஸ்ட். நான் உனக்காக கீழ்படுகிற உன் பேச்சு கேட்கலன்னு சொல்லி சித்தக்கே சொன்னார். நேபுகாத்நேசர் பேர் கேட்கல. அதே மாதிரி நம்ம தேவன்ட்ட ஒப்படிக்கிறோம், உமக்காக தான் நம்ம வாழ்றோம் சொல்லி வாழல சொன்னா தேவனுடைய வார்த்தை, தேவன்ட்டு சொன்ன வார்த்தை நம்ம பொய் ஆகிறோம். அது மிகப்பெரிய தவறு. மூணாவது தவறு பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னா, உடம்படிக்கை அவர் ஒடிச்சார். நம்ம கூட உடம்படிக்கை ஒடிக்க கூடாது. வசனவாசிங்க ஒன்னு பிரசங்கி 5:5. பிரசங்கி 5:5.
நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம்.
பாத்தீங்களா? இன்னொரு வாசிங்க.
நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம்.
பாத்தீங்களா? உடம்படிக்கை அவர் செய்திருந்தாலும் தப்பிச்சிருப்பார். ஆனா உடம்படிக்கை செய்து தான் பிரச்சனை அவருக்கு. ஆனா உடம்படிக்கை சேர்ந்த பின்பு உண்மையை காட்டல, அந்த உடம்படிக்கை அவரே ஒடிச்சார். நேபுகாத்நேசர் ராஜாக்கே விரோதம் ஆயிட்டார். அந்த மாதிரி நம்ம தேவனிடத்துல உடம்படிக்கை சேர்ந்த பின்பு அது உண்மை காட்டணும். சாதாரணமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபீசர்கிட்ட நான் இதை உங்களுக்கு சேர்ந்து கொடுக்குறோம் சொன்னா நம்ம சேர்ந்து குத்துருவோம். ஏன்னாக்கா அவங்க நிமித்த சில விஷயங்கள் நம்மளுக்கு உதவி ஆகும் பூமியில. அப்போ நான் இது அவங்களுக்கு சேர்ந்து கொடுக்கலாம், அவர் நம்மளுக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டார்னு சொல்லி நம்ம ரிஸ்க் எடுத்து செய்வோம். அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட சொன்ன வார்த்தை நம்ம கீழ்பட்டு நம்ம செய்யாத போயிட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்றோம். அது யார்கிட்ட போய் சொல்றோம் நம்ம? ஆக்சுவலி நம்ம எல்லாம் சொல்றோம். இந்த பேசிக் கிளாஸ்ல கேட்கும் போது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எனக்குரிய 250 பொய் சொல்ற, அதே ஒரு பெரிய பொய் இல்லைங்களா? அவ பொய் மேல பொய். ஆனா உலக மக்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கான்சிக்ரேட்டட் நம்ம நம்மளை உருவாக்கக்கூடிய தேவனுக்கே பொய் சொல்றோம். அதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் கூடிய வித்தியாசம். அங்க உலக மக்கள் உலகத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, நம்ம உருவாக்குன தேவன் போய் சொல்றோம். அதனால தான் இந்த ஒரு பொய் நம்ம சொல்லாதபடி தேவன்கிட்ட உடம்படிக்க செய்து நம்ம என்ன பண்ணலாம், முழுமையா நம்ம நிறைவேற்றலாம். நாலாவது,
இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாத படிக்கு.
ரிபென்ட், திரும்பல அப்படின்னா சொல்லியும் திரும்பல. அதே மாதிரி நமக்கு கூட நம்ம எவ்வளவு சொல்லி 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 நம்ம திருந்தலனாக்கா என்ன செய்வார் தேவன்? நம்ம திருந்தணும். நம்மள்ட்ட அநேக கெட்டது இருக்கலாம், அநேக நம்ம கூட தேவனுக்கு பிடிக்காது இருக்கலாம். அது தேவன் சொல்லி கொடுத்த உடனே நம்ம ரிப்பென்ட் ஆகணும். ரிப்பென்ட் ஆகத்தான் நம்ம பாக்குறாரு. எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு, நாட்கள் ஆச்சு, எவ்வளவு வாரங்கள் கிளாஸ் கேட்கறோம், எத்தனை இடத்துல போறோம் வரோம், ஆனா நம்ம இன்னும் திருந்தாத இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம திருந்தணும் திருந்தணும் திருந்தணும். அதுக்காகத்தான் தேவன் அநேக சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய குமாரன் போல நம்ம ஆகிற வரைக்குமே தேவன் நம்மளுக்கு சத்தியம் கொடுத்துட்டே இருப்பார். ஆனா வார்னிங் கூட கொடுத்துட்டே இருக்காரு தேவன். அப்போ ரிப்பென்ட் ஆகணும். ரிப்பென்ட் ஆகிறதுக்காக தேவன் நம்மளுக்கு ஒரு வசனம் எச்சரிக்கை கொடுக்குறா பாருங்க, ரோமர் 2:4.
அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ.
அசட்டை பண்ணுகிறாயா? தேவனுடைய ஐஸ்வர்யம் கிருபையை தயவு நீ அசட்டை பண்ணாதன்னு நம்மளுக்கு எச்சரிக்கை. என்னன்னா அவருடைய கிருபை நம்மளுக்கு இதுவரைக்கும் இருக்குதுங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிதுக்கியா கூட அநேக சமயத்தில் இறைமவனையும் வார்னி கொடுத்தாக்கா தன்னுடைய பிள்ளையை அந்த மாதிரி புரஜாதிக்கையில் ஒப்படைக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி சும்மா சும்மா நம்மள யாரையும் சும்மா டைம் பாஸ்க்கு ஏதோ ஒருத்தர் சத்தியத்தை கூப்பிடலாம், அங்கே நடக்காத போல அவங்க தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி தேவன் அப்படியே கூப்பிடலாம். நம்ம எல்லாரையும் அவர் தாயின் கருவில் வயிற்றில் அவங்க கூப்பிட்டு நம்மளை தேவன் அவர் இடத்துல சீக்கிரத்துக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காரு. சும்மா சும்மா நம்மளை அடிக்க மாட்டார் தேவன். அவர் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அநேக சமயம் அவர் கிருபை காட்டுறாரு. ஆனால் அதை நீ அசட்டை பண்றியா? அதை நீ அசடே பண்ணாதுன்னு தான் நமக்கு என்ன பண்றாரு தேவன், நம்மளுக்கு மிகப்பெரிய வச்சிருக்க கொடுக்கிறார். அடுத்து அவர் என்ன தப்பினாரு?
கழுத்தை அழுத்தமாக்கி தன் இதயத்தை கடினப்படுத்தினான்.
கடினப்படுத்திட்டாராம், இதயத்தை கடினப்படுத்திட்டாராம். அதனாலதான் அவர் இதயத்தை கடினப்படுத்ததுனாலதான் அவர் ரிப்பென்ட்டே ஆகல. அவனா இதயத்தை கடினப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் என்னன்னா சொல்லு. அதான் சொல்றாங்களே உலக பாஷையில, இது திருந்தாத ஜென்மம் சொல்லுவாங்க போறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி திருந்தாத ஜென்மம் ஆயிராயிட்டானே சிதுக்கி ஆயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு என்ன செய்தா அவருக்கு தெரியும் சொல்லி அப்பதான் தெரிய வச்சார் தேவனை பத்தி. அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு என்ன வார்னிங் தான், நீங்க கூட கடினம் இதை உள்ளவரா ஆயிடாங்க சொல்லி புதிய ஏற்பாடுல எப்ரியர்ல பவுல் பேசுறாரு பாருங்க. எப்ரியர் 3:13.
உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத படிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
கடினம் என்ற வார்த்தை வரலையாங்க?
உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு,
கடினப்பட்டு போகாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமா நீங்க கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்ற ஒரு நாள் வரைக்குமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, ஒருத்தரும் நீங்க என்ன பண்ணுங்க, புத்தி சொல்ல கடவும். அதான் நம்ம இன்னைக்கு செய்யறோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தேவனுக்காக கடினமா யாரும் இருக்கிறது வேண்டாம். கடினமானதுனாலதான் சிதைக்க இந்த நாளைக்கு போயிட்டாருன்ற ஒரு எச்சரிக்கை நம்ம தான் அவருக்கு போடுறாரு. அந்த மாதிரி நீங்க ஆயிடாதீங்கோ, உங்களை அப்படி ஆகாத படிப்பு தான் நான் உங்க மீண்டும் மீண்டும் கடினமாவதுன்னு தான் தேவன் பண்றாரு. நமக்கு தேவன் இந்த நாள்ல பேசுறாரு. அடுத்து
ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதியாருடைய சகல அருவறுப்புகளின் படியையும்.
போதும், அருவறுப்புகள் அதிகமா செய்துட்டாங்க. அருவறுப்புனா அநேக விக்கிரங்களை செய்து அநேக பாவங்கள் செய்து அவங்க விக்கிரங்கள் நிமித்தம் தேவனை விட்டு தூரம் போனதுனால அந்த ராஜா மாற்றல் ராஜா குடும்பம் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா எப்படி அங்க நினைச்சிட்டாங்கன்னா அநேக பாவங்கள் போகும்போது தேவனுடைய கோபத்தை அவங்க சேர்த்து வச்சுக்கலாம். கோபம் தேவனுடைய ஆசீர்வாதம் சேர்த்து வச்சுக்கல, தேவனுடைய அந்த சந்தோஷம் சேர்த்து வச்சுக்கல, தேவனுடைய கிருபை சேர்த்து வச்சுக்கல, தேவனுடைய கோபம் சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய சகோதரர்கள் எல்லாமே கிடைச்சிருக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சேகரிச்சு 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 நம்மளுடைய உண்மையான குணத்தை காட்டுறது காட்டிலும் நம்ம சில டைம் நம்ம என்ன சேர்ந்துருவோம் சொன்னா ரொம்ப 2:5.
உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே.
உனக்காக நீ ஏன் கோபத்தை வச்சு சேர்த்து வச்சுக்கிறியா? சிதேக்கியா வந்து தன்னுடைய மேல கோபம் தேவன் காட்டும்படி அவருக்கு உண்மையா நடந்திருந்தாக்கா அவர் கிருபை கச்சிருக்கும். ஆனா அவருக்கு அதிகம் தேவனுடைய கோபத்தை அவர் வாங்கிட்டார். எனக்கு ஜீவனுக்கு ஜீவன் கேட்கறது வாங்காம தண்டனை வாங்குறாரு சிதேக்கியா. சிதேக்கியா அது மாதிரி நம்மளுக்கு தேவனுடைய கிருபையில மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு அவர் கொடுத்த சத்தியத்துல நம்ம நடக்காம நம்ம வேண்டும் வேண்டும் நம்ம திரு தப்பு தப்பு போயிட்டு இருந்தோம்னாக்கா அவருடைய கோபத்தை நம்ம என்ன பண்றோம், சேர்த்துக்கிறோம் சொல்லி பாக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இல்லாமல் தேவனுடைய மேல தேவன் நம்ம கோபம் கட்டணும் நடந்துக்கிறோம் சொல்றோம். அதனாலதான் இந்த மாதிரி நம்ம எடுக்காத பிடிக்கு நம்ம எச்சரிக்கா இருக்கலாம் இந்த பாடத்தை கத்துக்கலாம். அடுத்து
மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள்.
ஆலயத்தை கெடுத்துட்டாங்க. அப்போ தேவனுக்கு எப்பதான் ரொம்ப ரொம்ப கோபம் வந்ததுன்னா, தன்னுடைய ஆலயத்துல தன்னுடைய பிரசன்னத்தை வச்சிருந்தார், அந்த ஆலயத்துல அவர் சுத்தம் நிறைவேற்ற ஆசைப்பட்டிருந்தார், அந்த ஆலயத்தையே அவங்க கெடுத்ததுனால என்ன என்ன ஆச்சு தெரியுங்களா? தேவன் அவங்களை கெடுத்தார். புதர் பள்ளைங்கன்னா அப்படி மென்ஷன் பண்ற பவுல், நீங்களே என்னுடைய ஆலயம் இருக்கிறீங்க, அந்த ஆலயத்தை நீங்க கெடுத்தீங்கன்னா நான் உங்களை கெடுப்பேன்றான். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? வசனம் பாத்தீங்களா, வசனம் வாசிக்கலாம். ஒன்னு குறைந்தர் 3:17 வசனம்.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
எவ்வளவு பெரிய விஷயம் பேசுற பாத்தீங்களா? பழைய ஏற்பாடுல அவங்க அந்த ஆலயத்தை கெடுத்தாங்க, இன்னைக்கு புதிய ஏற்பாடாக நம்ம இந்த காலத்துல ஆலயத்தை கெடுக்கிறதான அர்த்தங்க. நம்மளுடைய புது சிருஷ்டியை வளர்றது படிக்க என்ன பண்றது? பழைய சிருஷ்டியை அடிச்சு நொறுக்கிறது. பழைய சிருஷ்டி வந்து புது சிருஷ்டியை வளராதபடிக்கு, புது சிருஷ்டியை வளராதபடிக்கு பழைய சிருஷ்டி கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா தேவன் பழைய சிருஷ்டி எல்லாமே பண்ணிடுவார். அதான் தேவன் செய்வார். அதனால தான் நம்மளுடைய தேவன் அன்புல தேவன் மாற்றம் இல்ல, மிகவும் அவர் வல்லமையும் அவர் ஞானமும் அவர் ரொம்பவும் ரிச்சில் உள்ள தேவன் நம்ம பாக்குறோம். அதனால அவருடைய கோபத்துல நம்ம அடிப்படாதபடிக்கு தான் இந்த ஒரு எச்சரிக்கை தேவன் நமக்கு கொடுத்துருக்க நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7 தவறுகள் சேர்ந்ததுனால அவர் வந்த தண்டனை தெரியுங்களா? 4 தண்டனாங்க. அந்த மாதிரி நம்ம தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு 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 திருந்தாத போயிட்டோம்னா நம்ம எழுதி வச்சுக்கலாம் இந்த விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கும், அந்த 4 நம்ம லைஃப்ல நடக்கும். அப்போ தெரியும் நம்ம தப்பு தப்பு பண்ணுமா இல்லையான்னு சொல்லி. அது என்ன தண்டனை பாத்தீங்களா? முதல் தண்டனை, ராஜாக்கு இருந்த 2 இறந்துட்டாங்க. அப்படின்னா ராஜாவுடைய 2 இறந்து போனாங்க. பைபிள பாக்குறோம் 2 இறந்து போனது ராஜாக்கு என்ன குறிக்குதுன்னு பார்த்தா, முதலாவது பைபிள்ல பிள்ளைகள் பிறந்தா என்னன்னு பார்க்கலாம். வசன வாசிங்க சங்கீத 127:3. சங்கீதம் 127:3.
நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை
சாப்பிடுகிறேன்.
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
பாத்தீங்களா, அப்ப கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ இந்த சுதந்திரம்ன்ற இடம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் வார்த்தை வரும். இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா நீங்க ஹெரிட்டேஜ் வார்த்தை வரும். அதே மாதிரி நீங்க அதுல வந்து 2 வருது கர்த்தரால். இன்னொரு வாசிங்க,
இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற அந்த இடத்துல வந்துட்டு ஹெரிட்டேஜ் வார்த்தை வரும். கர்ப்பத்தில் வரும் பலன்,
கனி, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
அவரால் கிடைக்கும் பலன் என்ற இடத்துல வந்துட்டு ரிவார்டு என்ற வரும், ரிவார்டு என்ற ஒரு அர்த்தம் வரும். அப்படின்னா சுதந்திரம் என்ற இடத்துக்கு என்ன வார்த்தை வருதுன்னா ஆஸ்தி. அப்படின்னா சொத்து, சொத்து ஆஸ்தி என்ற ஒரு பொருளும். அப்புறமா அடுத்து அந்த ஒரு பலன் சொல்றோம் பாத்தீங்களா, கர்த்தரால் வரும் கர்ப்பத்தின் கனி பலன் சொல்ற இடத்துக்கு என்ன வரும்னா கிஃப்ட். அப்படின்னா தேவன் கொடுக்கற கிஃப்ட். ஆக்சுவலி பிள்ளையானது தேவன் கொடுக்கற கிஃப்ட் என்ற ஒரு இடத்தான் வாங்கணும். அது தமிழ்ல வெகுமதி என்ற ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா சுதந்திரம் என்ற இடத்துக்கு ஒரு ஆஸ்தி என்றும் ஒரு சொத்து. அது என்ன சொல்லுவாங்க, மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் அது ஒரு சொத்தாகவும், அப்புறமா
அவரால் கிடைக்கும் பலன்,
பலன் வந்து ஒரு கிஃப்ட் ஆகவும். அப்படின்னா தேவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளை வந்துட்டு அது ஒரு சொத்தாகவும், அப்புறமா அது கிஃப்ட் ஆகவும் இருக்குதான். அப்படின்னா இந்த 2 இவருக்கு இறந்துட்டாங்க. அப்படின்னா 2 இறந்துட்டாங்க சொன்னா என்ன குறிக்குது? சிதேக்கியாக்கு 2 இருந்தாங்க போயிட்டாங்க. அப்படின்னா சிதேக்கியமா மூலியமா வந்த ஜீவன் அது. அப்படின்னா சிதேக்கியாக்கு எப்படி சொல்லனா, சிதேக்கியோட 2 பூமியில இருக்குது சொல்லாமா, சிதேக்கியாவுடைய 2 பூமியில இருக்குது. அவரோட சித்த அத்தன் ஜீவன் 3 ஜெதேக்கியா 2 3 சரி, ஒரு பக்கம் இதை வச்சிடலாம். ஜெதேக்கியாவுக்கு 2 இருக்கு, என்ன சொல்லுங்க, 2. ஜெதேக்கியாவுக்கு இன்னொரு பேருக்கு தெரியுங்களா, என்ன பேருங்க, மத்தான்யா. என்ன சொல்லுங்க, மத்தான்யா. இந்த மத்தான்யாக்கு அர்த்தம் எழுதிக்குங்க. இந்த மத்தான்யாக்கு என்ன அர்த்தம், இதுக்கு இதுக்கு தான் மத்தான்யன்ற பேருக்கு தான் சொத்துன்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க, சொத்து ஆஸ்தி. மத்தானே என்ற பேருக்கு ஆஸ்தின்னு அர்த்தம். மத்தானேக்கு இன்னொரு பேர் தான் சிதேக்கியன் பேர் அவருக்கு. சிதேக்கியா என்ன அர்த்தம்னா கிஃப்ட். மத்தானேக்கா அர்த்தம் வந்துட்டு ஆஸ்தி. ஜிதக்கியனாக்கா அதோடைய அர்த்தம் வந்துட்டு கிஃப்ட், வெகுமதி. அப்ப இவருடைய பேரிலேயே ரெண்டு அர்த்தம் இருக்குது. அப்ப இவருடைய பிள்ளை பேர்ல கூட இவருடைய ரெண்டு பிள்ளை இருக்கு. இப்ப பிள்ளையில நம்ம என்ன பார்த்தோம், கிஃப்ட் அப்புறமா சொத்துன்னு பாக்குறோம். அப்படின்னா இப்போ அவருடைய ரெண்டு பேர்ல என்ன அடங்கிருக்குன்னு பார்த்தா ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், ஒரு சொத்து இன்னொன்னு ஒரு கிஃப்ட். அப்படின்னா இங்க ஜிதக்கியாவுடைய ரெண்டு ஜீவன், அவருடைய ஜீவன். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு ஜீவன் இருக்குது. என்ன ஆச்சான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகள் இறந்துட்டாங்களாம். அப்படின்னா ரெண்டு ஜீவன் போயிடுச்சு, யாருக்கு? ஜிதக்கியாக்கு இருந்த ரெண்டு ஜீவனும் போயாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீவன் நமக்கு போயிடுமா? ஒண்ணு என்னவா, அவருடைய பேர் நாங்க மத்தானி என்ன குறியுது, சொத்து. இன்னொரு பேர் ஜிதக்கியா, கிஃப்ட். அப்படின்னா இந்த பூமியிலிருந்து தேவன் தேர்ந்தெடுத்த தேவனுடைய பிள்ளையாக நமக்கு தேவன் என்ன வச்சிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூமியை விட்டு பரலோக சொத்தை நமக்கு வச்சிருக்கார். அப்படின்னா ஜிதக்கியாவுடைய இன்னொரு பேரு என்னன்னா மத்தானிய குறிக்குது, பூமியுடைய ஆசீர்வாதம். என்ன சொல்லுங்க, பூமியுடைய ஆசீர்வாதம். ஜிதக்கியாவுடைய பேரு கிஃப்ட், அது குறிக்குது பரலோக ஆசீர்வாதம். அப்படின்னா இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் நம்மளை விட்டு போயிடும். அப்படின்னு என்ன சொல்லுவாருன்னா இந்த பூமியில இருந்து தேவனுக்காக நமக்கு எடுக்கப்பட்டு உடம்படிக்கை செய்து நம்ம புது சிருஷ்டி ஆனதுனால நம்மளிடத்துல எத்தனை ஜீவன் இருக்கும் தான். இப்போ ரெண்டு ஜீவன் இருக்குது, ஒன்னு பூமி ஆசீர்வாதம், ஒன்னு பரலோக ஆசீர்வாதம். ஆனா என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா சத்தியத்துல இல்லாத இருந்தா ஒருவேளை நம்ம எங்க இருப்போம் தெரியுங்களா? சத்தியத்துல இல்லாத இருந்தா நம்மள வராது இருந்தா நான் ஒருவேளை நம்மளாம் இயேசு கிறிஸ்து மூலமா ரான்சம்ல இருந்து பூமி வந்துருப்போம், கரெக்டா? ஆனா சத்தியத்துக்கு வந்த பின்பு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பூமி ஆசீர்வாதம் இல்ல, தேவன் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஆனது அதுமே நம்ம இல்ல, புரிஞ்சுங்களா? பூமிக்கும் நம்ம வந்து சேர மாட்டோம், உயிர்த்தது இல்ல, பரலோகத்துக்கும் நம்ம போய் சேர மாட்டோம், இல்லாத ஆயிடுவோம், புரியுதுங்களா? இந்த அழைப்பு கிடைச்சு தேவனுக்கு இருந்தா மீண்டும் எச்சரிக்கை கொடுத்து நம்ம பாவம் செஞ்சுட்டே போனாக்கா ஜிதக்கியா இருந்த ரெண்டு பசங்க எப்படி இருந்தது இல்லாத போயிட்டாங்களோ நம்ம கூட இருந்தும் இல்லாத போயிடுவோம், கரெக்டா இருக்குங்களா? தேவன் பாருங்க மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்ச ஜிதக்கியாக்கு வந்த தண்டனை, முதல் தண்டனை, ரெண்டு பள்ளி பிள்ளைங்க இல்லாத போனது. அப்படின்னா நம்ம தேவனுடைய சிருஷ்டி பின்ல நம்ம இருந்தும் இல்லாத போயிடுவோம், அந்த நிலைமையில நம்ம பார்க்கணும். ஏன்னா வசனம் தெரியும், சங்கீதம் 37:10 துஷ்டன் இனி இல்ல. அப்படின்னா ஜிதக்கியாவுடைய ரெண்டு பசங்க இனி இல்ல, இருந்தும் ஆனா இல்லாத போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம உடம்படிக்கை செய்து உண்மை வாழாத போயிட்டோம்னு சொன்னா புது சிருஷ்டியாக நம்ம பரலோகத்துக்கும் போக முடியாது, பூமிக்கு வர முடியாது, நம்ம ரெண்டாவது மரணம் தான். அதுதான் இங்க வச்சிருக்காரு, எங்க ஜிதக்கியாவுடைய மரணம் தண்டனை இல்ல, முதல் தண்டனை இது. அடுத்த தண்டனை என்ன பாக்குறோம், ரெண்டு கண்களை பிடுங்கிட்டார். இந்த ரெண்டு கண்கள் என்ன குறிக்குதுனாக்கா இந்த ரெண்டு கண்கள் நமக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் பேசுறேன், நீங்களா பேசுவாங்க கேட்டிருக்கீங்க. இல்ல நம்ம எல்லாம் உலகத்தார நம்ம இருந்திருப்போம், நம்ம எல்லாம் வீட்டுல மிகப்பெரிய பண்டிகை செஞ்சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டு என்ன பண்ணிருப்போம், நாளைக்கெல்லாம் வேலைக்கு போயிருப்போம். அதெல்லாம் விட்டு நம்ம எல்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறதுக்காக காரணம் நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியங்கள் தெருக்க கொடுக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் கொடுத்து நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா மனக்கண்கள் மூடி ஆச்சுன்னா நம்ம எப்படி ஆடுவோம், நம்முடைய வாழ்க்கை இருட்டாடும். அந்த ரெண்டு கண்கள் தர எடுக்கப்பட்டது என்ன அர்த்தம் சொன்னா மனக்கண்கள் மூடப்படுறது. ஏன்னா எபேசியர் 1:19 வாசிக்கிறோம், நம்ம மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. ஆனா 2 Corinthians 4:4 வாசிக்கிறோம், இந்த உலகத்துடைய எல்லா மனிதருடைய கண்கள் சாத்தான் மூடப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம யோவான் 14:20 வாசிக்கிறோம், அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு முழு உலகமும் முழு கிறிஸ்தவ மண்டலம் கண் மூடப்பட்டிருக்குது, நம்முடைய கண் திறக்கப்பட்டிருக்கு, ஆனா நம்ம கண்ணும் திரும்ப மூடப்படும். அதான் ரெண்டு கண்கள் எடுக்கப்பட்டது. மூணாவது என்ன பார்த்தோம், தண்டனை ரெண்டு கை கட்டி என்ன பண்ணுது, ஜெயில போட்டு சிறைசாலையில போட்டு. அப்படின்னா இதனா குறிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கிரியை செய்ய முடியாது, சத்தியத்துக்காக சத்தியத்துல நம்ம வாழ்க்கை ஓட முடியாது, தேவனுக்காக எந்த ஒரு ஆர்வஸ்டல செய்ய முடியாது, தேவனுக்காக எந்த ஊழியர் செய்ய முடியாது. டோட்டலா பாத்தீங்கன்னா சத்தியத்துல இருந்தோம், சத்தியத்துல இல்லாதபடி ஆயிடும். அப்படின்னா கை கட்டுறது அப்படின்னா எந்த வேலை தேவனுக்காக செய்ய முடியாம சத்தியம் தெரிஞ்சோம், சத்தியம் இல்லாத மாதிரி வாழ்க்கை நடக்கிறது, அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை வரும். இது மூணாவது தண்டனை வச்சிருக்காரு. நாலாவது பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாரா, யார? நெபுகாத்நேசர் ராஜா பாபிலோன் கொண்டு போயிட்டாரா அவர். அப்படின்னு அர்த்தம்னாக்கா பாபிலோன் விட்டு வெளியே வந்திருக்கோம் நம்ம அத்தனை பேருமே. எந்த பாபிலோன் விட்டு, வெறியும் கிறிஸ்தவ மண்டல பாபிலோன் மாற்ற இல்லைங்க. பாபிலோன் குறிக்கு பாபிலோன், பாபில் குறிக்குது குழப்பம் அர்த்தம். அப்ப இந்த உலகம் எதான் போயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் நீங்க பைபிள் விஷயம் எடுத்துட்டு நம்ம தேவனையும் நம்ம கத்துங்கிற சத்தியத்தை பக்கத்துல வச்சுட்டு உலகத்தை பாருங்க, எல்லாரும் கை காலம் உதறோம். ஏன் சொல்லுங்க, அந்த மாதிரி உலகம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்துருக்கு யாருக்குமே தெரியல. எல்லா தேசத்திலயும் எல்லா நாடுலயும் எல்லா கொள்கையிலும் எல்லா மதத்திலயும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா என்னதான் நடுக்கு போது உலகம் பாத்துக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கூட்டம் மாற்றத சந்தோஷமா நம்ம மாற்றதா? ஏன் சொல்லுங்க, நமக்கு இன்னொரு ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிக்க போறாரு, இன்னொரு ராஜ்யம் வரப்போது எல்லாமே நன்மைக்காக செய்ய போற நம்ம மாற்றம் தெரியும். ஆனா மீண்டும் அந்த ராஜ்யம் எங்க போயிட்டாராம்? பாபிலோன் போயிட்டாரா? அப்படின்னா உலகமே கன்ஃபியூஷன்ல இருக்குது. முழு கிறிஸ்டன்டம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உலகத்துக்கு சமாதானம் வரும், சமாதானம் வரும், சமாதானம் வரும், யுத்தங்கள் நின்றுடும், பூகம்பம் நின்றுடும் சொல்றாங்க. எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் ஆயிட்டு இருக்கு. அவங்களும் கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றிய மாட்டு சமாதானமாக்குறோம், ஆனா அதே கண்டிஷன் நம்ம திரும்பி போயிடுவோம். அப்படின்னா ஒரு சந்தோஷமா இருந்து சத்தியம் இருந்து எல்லாமே இருந்து கூட மிகப்பெரிய கன்ஃபியூஷன் போய் மாட்டிக்குவோம். அந்த நிலைமைக்கு போறதுக்கு முன்னால நம்ம தேவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிடிச்சது நம்ம செய்யணும். அதனால தான் இந்த சிதேக்கியா மூலியம் நமக்கு என்ன கத்து கொடுக்குறாருன்னா, நீ சிதேக்கிய மாரி ஆவாத, சிதேக்கிய மாரி நீ ஆவாதன்னு சொல்றாரு. அப்படின்னா இதுல நம்ம ஒரு நம்ம முக்கியமான நம்ம என்ன தேவனை பார்த்து கேட்கணும் சொன்னா, தேவனே இந்த கடைசி காலத்துல நீங்க சிதேக்கிய மாரி ஆவாது எங்க சொல்லி கொடுத்தீங்க. அப்படி நாங்க யார மாதிரி ஆவறது, யார மாதிரி ஆனா கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, அதே எசேக்கியேல் 17 அதிகாரத்துல இன்னொருத்தரை பத்தி சொல்றாரு. வசன வாசிங்க, கடைசி வசனம் 2 வசன வாசி முடிக்கலாம். எசேக்கியேல் 17 அதிகாரம்,
பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அதன் கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும், அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிலையிலே தாபரிக்கும். அப்படியே கத்ராகி நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும், வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கத்ராகி நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார்.
ஆக்சுவலி இந்த 22-24 வரைக்கும் இன்னொரு ஹாஃப் அன் அவர் ஆகும். ஆனா சிம்பிளா சொல்லிடுறேன், இந்த 22 வசனத்துல யாரை பத்தி சொல்லுதுன்னா, ரெண்டு பேர் பத்தி சொல்லுது. ஒண்ணு வரப்போற தாவீது பத்தி பேசுது. அப்படின்னா உலகமெங்கிலும் தாவீத தேவன் ராஜாவுக்கு போற பத்தி பேசுறதாங்க. ஏன்னா தேவன் 21 ராஜாவை பார்க்கும்போது அவங்கள மிக முக்கியமான செலக்ட் பண்ண ராஜா என்ன, தாவீது தான். ஏன்னா அவர் சொல்றாரு, தாவீது என் இதயத்துக்கு பிடித்த ராஜா. ஏன்னா வேற எல்லா ராஜாங்களும் பாவம் செய்தாங்க, தாவீதுக்கும் பாவம் பண்ணாரு. ஆனா தாவீதுக்கும் வேற யாரும் என்ன வித்தியாசம்னா, வேற ராஜா விக்கிரங்களை செய்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் விக்கிரங்கன்ற விஷயத்துக்கு போவே போல, யாரு தாவீது வந்துட்டு விக்கிரம் என்ற விஷயத்துக்கு போல, ஆனா அவரும் பாவம் பண்ணாரு. ஆனா தாவீதுன்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தெரியுங்களா, அத்தினி பாவம் அவர் செய்தாலும் அந்த ஒரு தவறு செய்துட்டு அவர் மூடி வச்சிருந்தாலும், அந்த நாத்தான் வந்துட்டு இந்த தவறுக்கு நீதான் காரணம் சொன்ன உடனே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம அப்படியே சரண்டர் ஆயிட்டு நொறுங்கொண்ட ஆவில தன்னுடைய எல்லா தப்பு தேவன்ட்ட சரண்டர் பண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க நான் கேட்கறேன் கீழ் பண்ணி ஒரே ராஜா தாவீது தான். அடுத்து மிகப்பெரிய ராஜா யாருன்னு சொல்ல, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரு என்ன செய்தாருன்னா, 100% தேவன் கொடுத்த எல்லா வேலையும் அவர் என்ன பண்ணார்னா செய்து முடிச்சதுனால, பூமியில அவருக்கு பிடிச்ச ராஜா தாவீத், பரலோக சிருஷ்டியில அவருக்கு பிடிச்ச ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம ரெண்டு ராஜா முன்னாள் வைக்கிறார். உன்னை தாவீது போல நீங்க வாழ்ந்து காட்டுங்க, ஒரு நறுகுண்ட ஆவியை காட்டுங்க, இல்லைனா என்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்து மாதிரி நீங்க முழுவதும் கீழ்ப்படுங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் ராஜ்யத்தை கொடுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், எசேக்கியேல் 21-26 காட்டுறாரு யாரை பத்தி, 27 சகல ஜனங்களா விருப்பப்பட்டவர் வருவார், அவர் கையில கொடுப்பேன்னு சொல்லி சகை ஆகை 2:7 பாக்குறோம். இங்க எசேக்கியேல் 21-27 பாக்குறோம், உரிமைக்காரன் வரும்போது அவர் கையில கொடுப்பேன்னு சொல்லி காட்டுறாரு. அது யாரை பத்தி பேசுறோம், நம்ம ரக்ஷகராக இயேசு கிறிஸ்து பத்தி. அதே மாதிரி எசேக்கியேல் 34:14 ஒரு வசனம் வாசிங்களே, 34:1, 34:14,
அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரேலினுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும், இஸ்ரேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும்.
அடுத்து,
என் ஆடுகள் நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
அங்க தாவீது பத்தி வராதுங்களா, வரலையா, தாவீது பத்தி வரமே, 34:24 சாரி,
கத்ராகி நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார்.
பாத்தீங்களா, தாவீது பத்தி அங்க பேசுறாங்க. ஆக்சுவலி தாவீது பத்தி ரெண்டு இடத்துல ஒரு திசைக்கு இல்ல, ஒன்னு 34:24 வருது, 34:24 பேசப்படுது, டைரக்டா தாவீது பத்தி பேசப்படுது, 37:25 இயேசு கிறிஸ்து பத்தி பேசப்படுது. தாவீது வந்து எசேக்கியேல் காலத்துல இருந்தாங்களா, எசேக்கியேல் காலம் எங்க இருக்கு, தாவீது காலம் எங்க இருக்கு, தாவீது ஆல்ரெடி மறிச்சிருந்தாரு. ஆனா வசனம் சொல்றாரு, என் தாவீதை நான் வைக்குவேன் சொல்றாரு. அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, தாவீதுடைய குணம் அவ்வளவு தேவனுக்கு பிடிச்சது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் அவருக்கு பிடிக்குது. நம்மளுடைய என்ன தேவன் சொல்றாருன்னா, சிதேக்கிய போல நீங்க இருக்காத தண்டனை நீங்க வாங்காம என்னை ரொம்ப மனசுக்கு பிடிச்ச போல் வாழ்ந்த தாவீது போலவும், என்னை இது இதுக்கு பிடிச்ச என்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்து போல நீங்க வாழ்ந்துருங்க, சீக்கிரம் இடத்த வந்து சேருங்க சொல்லி பிதாவாக தேவன் நமக்காக என்ன பண்ண ரொம்ப ஆவலோட அங்க காத்திருக்கார். நம்ம கூடிய சீக்கிரம் இந்த அழைப்பு கிடைச்சு, இந்த எச்சரிப்பு கிடைச்சு, நம்ம நம்மளுடைய எல்லா விஷயங்களை விட்டு வரப்போற கொஞ்ச நாட்களில ஒரு இன்னொரு வருஷம் தேவன் நமக்கு கூட்டி கொடுத்தா அவர் பிடிச்சதை நம்ம கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு செய்யும்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கட்டும். நம்ம எல்லாருமே அவர் கீழ்ப்படைஞ்சு அவர் பிடிச்ச பிள்ளைங்களா வாழ்ந்து சிதைக்க மாதிரி நம்ம ஆகாம நம்ம உடம்படிக்கை தேவனுக்கு நிறைவேற்றி உண்மையா நம்ம தேவனுக்காக வாழ்ந்து நம்ம எல்லாரும் இந்த இடத்துல போய் சேரும்படி தேவன் நம்மளை ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படி இந்த ஒரு நாட்கள் நான் தேவன் வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் சபையில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிக்கும் நன்றி தெரிவித்து இந்த படத்தை முடித்துக் கொள்கிறேன்.